கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாக வந்திருந்து அவரை ஆராதிக்கவும், அவருக்கு நம்முடைய துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கவும் அவர் நமக்கு பாராட்டியிருக்கிற இந்த ஒரு ஆசீர்வாதமான நேரத்திற்கு நம்முடைய நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துட்டு நாம ஒரு சிறிய தலைப்பிற்குள்ள இப்பொழுது நாம் கடந்து செல்லலாம். சோ, ஆத்மீக ஜீவித்திற்காக இன்று நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த தலைப்பு கடைசி காலத்திற்கு ஆயத்தப்படுதல், ப்ரிப்பேரிங் ஃபார் தி லாஸ்ட் டேஸ். கடைசி காலத்திற்கு ஆயத்தப்படுதல். தலைப்பை பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒருவேளை கடைசி காலங்கள் குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்குமோ என்று நாம் நினைக்கலாம். அப்படி நினைத்தாலும் அது தவறல்ல, அதுவும் உண்மைதான். ஆனா இது முழுவதுமே நாம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்மளுடைய கிறிஸ்தவ குணலட்சணங்கள் அதை நாம பரிசோதனை செய்து அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து மேலும் மேலும் ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவர்களா, அதாவது ஒரு பக்குவப்பட்ட அதே சமயத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் மேலும் முன்னேறி செல்வதற்கேதுவான ஒரு தலைப்பா இருக்குது. சோ, கடைசி காலத்திற்கு ஆயத்தப்படுதல். இந்த தலைப்பு நாம யாக்கோபு எழுதின அந்த நிருபத்துல நாம போய் நாம் தியானிக்க போகிறோம். சோ, அப்போ யாக்கோபு புஸ்தகம் சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான ஒரு நிருபம். எந்த வகையில அது அருமையான ஒரு நிருபம்னா, ரொம்ப ஸ்பெஷல் நிருபம் கூட. எந்த வகையில நாம் சொல்லலாம்னா, கிறிஸ்தவ அந்த குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்களுக்குரிய அந்த படிப்பினைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் அதை எப்படி பொருத்தி பார்ப்போம். சோ, அன்றாட டே டு டே லைஃப்ல எப்படி அந்த கிறிஸ்தவ குணலட்சணங்களுக்கான படிப்பினைகளை நாம் பிரயோகிப்பது. சோ, இது பத்தி யாக்கோபு நிருபம் முழுவதுமாக அவர் அங்க பேசுறது அங்க பார்ப்போம். சோ, ரொம்ப சிம்பிளா நாம் சொன்னோம்னா, யாக்கோபு நிருபத்துல அவர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரொம்ப எளிமையா சுருக்கமா சொல்லணும்னா, அதாவது எந்த அளவுக்கு, அதாவது தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம மிகவும் நல்லாவே அறிஞ்சிருந்தாலும், அல்லது மிகவும் நல்லாவே புரிஞ்சிருந்தாலும், அல்லது மிகவும் நல்லாவே மற்றவங்களுக்கு நாம சொல்லியிருந்தாலும், மிகவும் நல்லா செய்யறோம் இதெல்லாம், ஆனாலும் அந்த படிப்பினைகளை நம்மளுடைய பர்சனல் டே டு டே லைஃப்ல நாம பிரயோகிப்பது கிடையாது அப்படி சொல்லும் போது இதெல்லாம் வீண், அவ்வளவுதான், அதாவது வேஸ்ட். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் பற்றின விஷயங்கள்ல நாம் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும், அந்த தெய்வீக திட்டங்கள் படிப்பினைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த தவறினோம் என்றால், அப்படி நாம் நல்லா அறிஞ்சிருந்தாலும் கூட அதெல்லாம் வீண் என்று அவர் சொல்றார். சரித்தா ரொம்ப சிம்பிள், அது உண்மைதான். சோ, நாம ஃபுல் ஃபீட்ல இருந்து அன்பு பத்தி நாம் சப்ஜெக்ட் பேசலாம், அது சப்ஜெக்ட். அதே மாதிரி நம்ம ஃபுல் ஃபீட்ல இருந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, சகோதர சிநேகம், தனிப்பட்ட மனித வாழ்க்கையில ஒழுக்கம், இது குறித்து நாம பேசலாம். அப்படி பேசுவதை நம்ம காது கொடுத்து நல்லா கேட்கலாம், ஆனா இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் தான். சோ, இந்த பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே ஒன்றி காணப்படவில்லை என்றால், அப்படி நாம அறிஞ்சும், அப்படி நாம பேசியும், அப்படி பேசுனத நாம கேட்டும் இருக்கிறது அது வீண் முயற்சி, அது வேஸ்ட். சோ, இதுதான் நாம் கூர்ந்து கவனிச்சோம்னா, யாக்கோபு நிருபம் முழுவதும் அங்க யாக்கோபு நமக்கு ஒரு சகோதரனாக இருந்து அங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். சோ, அப்போ முதல் அதிகாரத்திலேயே அவர் ஆரம்பிக்கிறார், அதாவது உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கும் போது அதை நாம ரொம்ப மகிழ்ச்சியா அதை சந்திக்கணும், ரொம்ப சந்தோஷத்தோட அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படி சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும்னா, ஆமாம், அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள், அந்த சிச்சைகள் ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவனாக நாம முன்னேறி செல்வதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள். சோ இந்த சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாம் எப்படி எதிர்கொள்ளணும், அதுதான் முதல் அதிகாரத்துல அவர் ஆரம்பிக்கிறார். வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா வசனம் இரண்டாம் வசனத்துல இருந்து படிங்க. ரொம்ப சிம்பிளா நாம பேசணும்னா ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார் எப்படின்னா, உங்க லைஃப்ல நிறைய போராட்டம் நிறைய சிச்சை எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்க ரொம்ப சந்தோஷமா பாருங்க அந்த சந்தர்ப்பங்கள். ஏன்னா அது கிறிஸ்துவுக்குள்ள உங்களுடைய விசுவாசம் பலப்படுவதற்கு, உங்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுவதற்கு, நீங்கள் வந்துட்டு மேலும் மேலும் ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவனா வளர்ச்சி அடைவதற்கு அது தேவன் உங்கள் முன் வைக்கிற ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். கண்டிப்பா அந்த சந்தர்ப்பங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் அங்க எடுக்கணும். சோ அப்படித்தான் ஆரம்பிக்கிறேன். அதே தான் நாலாம் வசனம் மறுபடியும் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்றார், அந்த மாதிரி போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்க இருக்கும் போது பாருங்க, அது ரொம்ப அருமையான ஒரு வசனம் சொல்றார். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும் படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அதாவது அப்படிப்பட்ட உபத்திரமான அனுபவங்கள் போராட்டங்களுக்குள்ள நீங்க அனுமதிக்கப்படும் பொழுது முதல்ல அது சந்தோஷமா நினைங்க. ஏன்னா அது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. அது மாத்திரமில்ல, அந்த போராட்டங்களுக்கு மத்தியில நீங்க எப்படி இருக்கணும் சொல்லும் போது அந்த பொறுமையா நீங்க அங்க இருங்க. அது என்னன்னா பொறுமையோடு ஒப்பு கொடுங்க. அதான் சொல்றாரு அவர், அந்த போராட்டங்களுக்கு சோதனைகளுக்கு மத்தியில நீங்க இருக்கும் பொழுது உங்களை பொறுமையோடு ஒப்பு கொடுங்கள். அதாவது என்ன சொல்லலாம், பேஷண்ட்லி சப்மிட்டிங் யுவர்செல்ஃப், பொறுமையோடு அந்த போராட்டங்களுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுப்பது தான் எதுக்கு வழி வகுக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவனுக்குரிய குணலட்சணங்களை உங்களுக்குள்ளாக நீங்க உறுதியாக பெற்றுக்கொள்ளலாம். சோ அப்போ அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். சோ முதல் அதிகாரத்துல போராட்டங்கள் பத்தி பேசுறார், அதை சந்தோஷமா பாக்குறத பத்தி பேசுறார், அந்த போராட்டங்களுக்கு மத்தியில பொறுமையோடு ஒப்பு கொடுத்து அந்த போராட்டங்களுக்கு மத்தியில என்ன நாம பெற்றுக்கொள்ளணுமோ அதை ஏற்றுக்கொள்றங்க சொல்றார். அதே சமயத்துல ஒருவேளை அந்த போராட்டங்களுக்கு மத்தியில பொறுமையோடு ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி செய்யும் போது, சில சமயங்கள்ல சில போராட்டங்கள் நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் பண்றது நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு குழப்பங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அப்ப ஐந்தாம் வசனம் சொல்றார், வசன வாசிங்க, ஆமாம். சோ அப்போ ஒருவேளை அந்த சோதனை போராட்டங்களுக்கு மத்தியில பொறுமையோடு ஒப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு போதிய ஞானம் இல்லைன்னா ஒரு விஷயத்துல நீங்க தைரியமாக தேவனிடத்துல அந்த ஞானம் கூட நீங்க கேளுங்க. தேவன் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, சோ அதற்கு மத்தியில அந்த பொறுமையோடு ஒப்பு கொடுத்து அதை சகிப்பதற்கு பாருங்க. அந்த மாதிரி போராட்டங்களுக்கு மத்தியில ஏன் அவர் பொறுமையோடு ஒப்பு கொடுக்க சொல்றார் அப்படின்னா, அந்த பொறுமையோடு ஒப்பு கொடுப்பது நமக்குள்ள ஒரு 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 மிகப்பெரிய குணாதிசயத்தை கொண்டு வரும். அந்த குணாதிசயம் இல்லைன்னா நாம் இந்த அழைப்பு முடிகிறது கஷ்டம். அதுதான் அந்த சகிப்பு தன்மை, என்டியூரன்ஸ். சோ போராட்டங்களுக்கு மத்தியில அதற்கு முழுசும் ஒப்பு கொடுத்து அதன் வாயிலாக அந்த சகிப்பு தன்மையை பெற்று கொள்ளும் போது அந்த சகிப்பு தன்மை உங்களை எப்படி டெவலப் பண்ணணும்னா, உங்ககிட்ட எந்த குறையும் இல்லாது, அதாவது ஒரு ஒரு உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்து இயேசுனுடைய சீஷனா நாம் பக்குவப்படுவதற்கு இந்த ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு உதவும். சோ நீங்க அது செய்யுங்க. ஒருவேளை அப்படி செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் கூட கம்மினா அது நீங்க தேவன் கிட்ட அங்க நம்ம போய் கேட்கலாம். சோ அப்போ தேவன் அந்த ஞானம் வந்து நமக்கு அங்க செய்வார். சோ ரொம்ப சிம்பிள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். சோ யாக்கோபு நிருபம் நம்ம பார்க்கும் போது அவர் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில அங்க நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்களை நாம அனுதின வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். சோ அது பத்தி அவங்க பேசுற, சோ கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி பத்தி பேசுற. நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தான் இந்த சப்ஜெக்ட்ல பயன்படுத்தும். பக்குவப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா நாம் வளரணும். சோ அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் நமக்கு முன்பு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு குறிக்கோள். சோ அது வந்து வளர்த்து கொள்வதற்கு நீங்க உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பரிசுத்தாவிய உங்களுக்குள்ளாக அதை நீங்க செயல்படுவதற்கு அனுமதித்து அதன் மூலம் அந்த குணலட்சணங்களை ரொம்ப முக்கியமா கிறிஸ்துவுக்குரிய அந்த குணலட்சணங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் சொல்லல, இந்த அந்த நிருபம் முழுவதும் நாம பார்க்கும் போது அப்படி நீங்க செய்யும் போது மற்றவர்களுக்கு கூட நீங்க உறுதுணையா இருப்பது, மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் பேசுறார். ஏன்னா சகோதர சகோதரிகளே, மற்றவர்களோடு சகோதரர்கள் சகோதரிகளோடு நாம இசைந்து அந்த எப்படி சொல்றது, அந்த இசைந்து இருக்க கற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. ஏன்னா அப்பதான் நாம் வந்து தேவனால அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா அவர் கரத்துல நாம அங்க இருப்போம். அதிகமா பயன்படுத்தப்படுவதற்கும் அதே சமயத்துல உங்களுடைய பங்கு அதிகமா தேவனிடத்துல நீங்க செலுத்துவதற்கும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு அங்க யாக்கோபு சொல்றாருன்னா, ஒருவர் ஒருவரோடு ஒருவர் இசைந்த ஒரு ஆத்மாக்கள் அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். சோ ரொம்ப நம்ம இது நான் பிப்ளிக்கலா கஷ்டமான வார்த்தை சொல்லாம ரொம்ப சுலபமா சொல்லும் போது, எல்லா இடத்திலையும் எல்லாருக்கு மத்தியிலும் எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாம இசைந்து போகக்கூடியவங்களா இருந்தா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கு மத்தியிலும் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமான வாய்ப்புகளை நாம அங்க பெறுவோம். ரொம்ப சுலபமான பாயிண்ட்ஸ் தான், பட் இது ரொம்ப நம்ம வளர்த்து கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டிய சில விஷயங்கள். சோ இது 9 வசனத்துல அவர் பேசும் போது வசன வாசிங்க. பாருங்க, இதெல்லாம் என்னன்னா அவர் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு தேவன் அனுமதிக்கிற அனுபவங்கள். சோ அந்த அனுபவங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் சொல்றார். பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்ட மேன்மை பாராட்ட கடவன். ஏன்னா தேவன் அவருக்கு காண்பிச்சிருக்கிறார், நீ உலக பிரகாரமான விஷயத்துல ஐஸ்வர்யவான், ஆனா நீ ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்கிற தேவன் காண்பிக்கிறார். சோ அவன் கூட தேவனுக்கு மேன்மை பாராட்ட கடவன். அதே சமயத்துல உலக பிரகாரமான காரியங்கள ஒரு தரித்திரன், அவன் உயர்த்தப்பட்டான், அவன் உலக பிரகாரமான விஷயத்துல தரித்திரன் தான், அந்த ஆவிக்குரிய விஷயத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவர் கூட தேவனுக்கு அங்க நன்றி செலுத்த கடவுள். அதாவது என்னன்னா, பர்சனல் லைஃப்ல நமக்கு வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அது தேவனுடைய கரத்துல இருக்கிற உளி மாதிரி, அந்த உளி தான் நம்மை மேலும் மேலும் மெருக்கேற்றுது. அதான் நமக்கு ஒரு ஏற்ற ஒரு ஒரு சாயல் தருது, அந்த சாயல் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சாயல். சோ அந்த பர்சனல் லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் கூட அது ரொம்ப முக்கியம். அது நாம ஒரு ஒரு சபையாக, அது ஒரு லோக்கல் சபையாக, அல்லது மற்ற ஊர்ல இருக்கிற எல்லா சரீர அங்கங்களோடு சகோதர சகோதரிகளாக நம்மை கருதுவதற்கு அந்த அனுபவங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் என்று அங்க சொல்வதை அங்க பார்க்கிறோம். சோ அப்போ இது எதற்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் குணலட்சணங்கள் மெருகேற்றப்படணும், தனிப்பட்ட குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்களை நாம் ஏன் பரிபூர்ணப்படணும் சகோதர சகோதரிகள்? ரொம்ப சிம்பிள், பாருங்க இது கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். தனிப்பட்ட குணலட்சணங்கள்ல நாம் ஏன் மெருகேற்றப்படணும், நாம் ஏன் பரிபூர்ணப்படணும் அப்படின்னா, நாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம், நாம் வந்து பரிசு பெற்றுக் கொள்வதற்கு, நாம் வந்து தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ள ஜனங்களா இருக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம், நாம் நம்மளுடைய இலக்கு அடைவதற்கு. ஆனா ரொம்ப முக்கியம், அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஓகே தான், பட் அது பின்னாடி நடக்கிற விஷயம் பத்தி சொல்றேன். பட் தனிப்பட்ட நம்முடைய குணலட்சணங்களை நாம் ஏன் பரிபூர்ணமாகணும்னா, நாம மற்ற சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனா இருக்கு, மற்ற சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சகோதரியா இருப்பதற்கு. இதெல்லாம் கொஞ்சம் பிளெயின் ட்ரூத், அதாவது ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நம்ம சிந்திக்க வேண்டிய அனுதின வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய குணலட்சணங்கள் பரிபூர்ணப்படும் பொழுது நாம மற்ற ஒரு சகோதரனுக்கு ரொம்ப உதவக்கூடிய சகோதரனா இருப்போம், மற்ற சகோதரிகளுக்கு ரொம்ப உதவக்கூடிய சகோதரியா அங்க இருப்போம். சோ மற்றவங்களுடைய லைஃப்ல நம்மளுடைய பங்கு என்னன்னா, முதல்ல நாம நம்ம லைஃப்ல அங்க அந்த குணலட்சணங்களை பாலிஷ் ஆகும். சோ அதுதான் அங்க சொல்லப்படுற விஷயம். சோ இதுதான் 2 அதிகாரத்துல 1 வசனம் பேசுறார், 2 அதிகாரம் 1 வசனம். பாருங்க இந்த வசனம்லாம் நம்ம அவ்வளவா ஆழமா பாக்குறது இல்ல, ஏன்னா அது புரியறது இல்ல நமக்கு. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை, ரொம்ப சிம்பிள், கர்த்தர் இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தை நீங்க பற்றி கொள்ளணும். ஆனா எப்படி பற்றி கொள்ள வேண்டாம் தான் சொல்றாரு, பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்கள். என்ன ஒண்ணும் புரியல நமக்கு இல்லைங்களா? கர்த்தர் இயேசு மேலுள்ள விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்க, ஆனா நல்ல முறையில பற்றி கொள்ளுங்க. பற்றி கொள்ளாதீங்க, எப்படி பற்றி கொள்ளாதீங்க? பட்சபாதத்தை. என்னது பட்சபாதம்? பட்சபாதம்னா நமக்கு என்ன சொல்லலாமோ, பார்ஷியாலிட்டி இல்லைங்களா? அதாவது சகோதரன் சகோதரிகளுக்குள்ள வேற்றுமை காண்பிச்சு, அப்படி வேற்றுமை காண்பிக்கிறதின் மூலம் இந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களா காணப்படாதீர்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. அதாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப முன்னாடி சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றாரு. சோ நாம் பரிபூர்ணப்படுவது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய ஓட்டத்துல அவங்க கேரக்டர் டெவலப் பண்றதுக்கு நாம் உதவியா இருப்போம். சோ அப்படி செய்யும் போது இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ்ல வசனம் வித்தியாசமா இருக்கு. மை பிரதரன் ஹேவ் நாட் தி ஃபெய்த் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தி லார்ட் ஆஃப் குளோரி வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ். ஒருத்தர் கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர் கிட்ட இன்னொரு மாதிரி நடந்து, அதன் மூலம் இந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறவர்களா காணப்படுவதற்கு நீங்க முயற்சி செய்யாதிருங்க. அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ முன்பாக நீங்கள் வந்துட்டு இடர்தில் கல்லு நீங்க அங்க போட வேண்டாம். அதுதான் அங்க அவர் சொல்றது. ஆனா அப்படி இடர்தில்கள் நம்ம போடுவோம். எப்படி போடுவோம்? இங்க சப்ஜெக்ட் கொடுக்கிற பிரதர் ஒரு அருமையான வார்த்தை அங்க சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் அரோகன்ஸ் சொல்றாரு, ஆவிக்குரிய மன கடினம் நாம ஒருத்தருக்கு முன் இன்னொருத்தர் அங்க போட வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, வேத வசனங்கள் சொல்லாத கருத்துக்களை யாரோ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கு முன்பாக எடுத்து வச்சு, அந்த கருத்தின்படி நாம் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சு, அந்த குற்றத்துல அவரை நம்ம தாழ்த்தி நம்மளை நாம உயர்த்தி, புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க லீட் பண்ணாதீங்க. ரொம்ப டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது நாம எங்கேயுமே அவ்வளவு பாக்குறது இல்ல, ஆனா இது வந்து முழுக்க பிராக்டிக்கலா அவர் சொல்றார். புரியுதுங்களா வசனம்? அது ரொம்ப கிளியர். அதாவது வசனத்துல இல்லாத ஒரு கருத்து, வசனம் அங்கீகரிக்காத ஒரு ஸ்டாண்டர்ட் இன்னொருத்தருக்கு பிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க இப்படி இருங்க, நீங்க அப்படி இருங்க, வசனத்துல இல்லாத ஒண்ணு பிக்ஸ் பண்ண, இல்லாத நம்ம பிக்ஸ் பண்ணுங்கிற அவசியமே நமக்கு அங்க இல்ல. சோ அப்படி ஒண்ணு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு, அதனால அந்த அந்த கருத்தின்படி அவர் இல்லைங்கிறதுனால அவரை தாழ்த்தி பார்த்து, அந்த கருத்துல நாம ஓகேங்கிறதுனால நம்மை நாமளே உயர்த்திட்டு, இது பச்சபாதம், இது நீங்க செய்யவே அங்க கூடாது. சோ அப்படி செஞ்சு இந்த அழைப்புல நிக்கிறதுக்கு நீங்க அங்க முயற்சி செய்யாதீங்க. ஆனால் இது வந்து மாம்ச சுபாவம், இது இதற்கு ரொம்ப முயற்சி செய்யும். சோ அப்படி நாம செய்வது கூட அது தனிப்பட்ட அந்த கிறிஸ்தவ ஜீவிதத்துல அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. சோ இது அவர் எங்க மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, மூணாம் அதிகாரத்துல 13 வசனம் வாசிங்க. பாருங்க, இதுதான் அங்க அவரு சொல்ற அந்த விஷயம். சோ ஒருவேளை நீங்கள் ஞானியும் விவேகமுமாக நீங்க இருந்துட்டீங்கன்னா, அந்த ஞானமும் அந்த விவேகமும் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கிரியைகள் தான் பிரதிபலிக்கணும், எப்படிப்பட்ட கிரியைகள் மூலம்தான் இது வெளிப்படணும்னா, நீங்க ரொம்ப தாழ்ந்து இல்லவங்களா நீங்க இருங்க. சோ அருமையா, அதாவது ஒருத்தர் ஞானி ஒருத்தர் விவேகி, ஆனா அவர் லைஃப்ல அவர் தாழ்மையே கற்றுக்கொள்ளல அப்படின்னா அவர் ஞானி இல்ல, அவர் விவேகி இல்ல. ஒருவேளை தேவனுடைய ஞானம் நமக்கு கிருபையில தேவன் கொடுத்துருந்தான், ஒருவேளை அந்த ஞானத்துல விவேகம் உள்ளவர்களாக நாம காணப்பட்டால், ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வெளிப்பட வேண்டிய அந்த குணலட்சணம் அது தாழ்மையா தான் இருக்கும். சோ அந்த தாழ்மை, அந்த ஹியூமிலிட்டி, அது ரொம்ப ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயம். சோ அப்போ இது நம்முடைய சகோதர சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில அந்த ஐக்கியத்துல அது வெளிப்படணும். சோ இதெல்லாம் நம்ம ஏன் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ நம்ம காண்பிக்கிறோம், முதல் அதிகாரத்துல சில பாயிண்ட், செகண்ட் அதிகாரத்துல, மூன்றாம் அதிகாரத்துல சொல்லும் போது எல்லாம் என்னதான் பேசுறாருன்னா, யாக்கோபு பேசும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த கிறிஸ்தவ உபதேசத்தை நாம் எப்படி நடைமுறைப்படுத்துறது. சோ அப்படி நடைமுறைப்படுத்தி அந்த சாயலுக்குள்ள நாம வளரும் பொழுது அந்த நம்மளுடைய வளர்ச்சி எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக அங்க இருக்கணும். சோ அப்படி இருக்கும் போது தான் அது வளர்ச்சி. சோ இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவனா வளர்வதற்கு ஆகிய நிறைய போதனைகள் யாக்கோபு அங்க பேசுறார். ஆனா இதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்கறது இல்ல, அப்படித்தான் அவர் பேசுறார். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும் போது 5 அதிகாரம் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடத்திற்குரிய தியானமாக அங்க இருக்குது. 5 அதிகாரத்துல யாக்கோபு அங்க பேசும் போது ரொம்ப முக்கியமா அவர் யாருக்கு பேசுறார் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்துல இருக்கிறவங்களுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த 5 அதிகாரம் முழுவதும் அதை எங்க வாசிக்கலாம், நீங்க 3வது வசனம் வாசிங்க. 5 கடைசி நாட்கள்ல நீங்க பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. சோ இந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு காண்பிக்குது சகோதர சகோதரிகளே, இந்த 5வது அதிகாரம் கடைசி காலத்துல இருக்க போகிற சபை அங்கங்களுக்கு விசேஷமான ஆலோசனையா இங்க யாக்கோபு அங்க பேசுறார். சோ அந்த முதல் 4 அதிகாரம் கூட ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் தான் கொடுக்கிறார். என்ன நாம கற்றுக்கொண்டோம், என்ன நாம உபதேசிக்கிறோம், என்ன நாம கேட்கிறோம், அது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல இருக்கட்டும். அது இல்லைனா கற்றுக்கொண்டது பேசினது எல்லாம் வீண் அப்படிங்கிற கருத்துல அவர் பேசி, அப்படி நாம் செய்வது நம்மளோடு இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு கூட அதே குண லட்சணத்துல கட்டப்படுவதற்கு அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ இதுதான் அவர் பேசுற. பேசிட்டு 5வது அதிகாரம் வரும்போது ரொம்ப ஸ்பெஷல் அட்வைஸ் கொடுக்கிறார், நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறார். அவர் யாருக்கு கொடுக்கிறாரு நம்ம கவனிக்கணும்னா, இந்த வசனத்துல இந்த வார்த்தை எடுக்கும் போது கடைசி காலம் பத்தி அங்க பேசுறார். சோ 5வது அதிகாரத்துல முதல் 6 வசனங்கள் யார்கிட்ட பேசுறாருன்னா, சகோதர சகோதரிகளே அவங்கள பத்தி அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கிறாருன்னா ஐஸ்வர்யவான்கள். அதான் அவர் பேர் கொடுக்கிறார், ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் பத்தி அங்க பேசுறார். சோ அப்போ இந்த முதல் 6 வசனம் நாம வாசிக்கலாம். நீங்க 5வது அதிகாரம் முதல் 6 வசனம் வாசிங்க. போதும். அதாவது இந்த 4 வசனங்களை நம்ம பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான்கள் அப்படிங்கிற ஒரு வகுப்பார் பத்தி இங்க யாக்கோபு அங்க பேசுறார். சோ இந்த முதல் 6 வசனங்கள் நாம கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்னா, அந்த 6 வசனங்கள்ல தான் அவர் சொல்றாரு ஆக்சுவலா அவர் எந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்காகத்தான் அதுக்கப்புறம் வர 14 வசனத்துல அவர் ஆலோசனை அங்க கொடுக்கிறார். சோ 5வது அதிகாரம் மாத்திர பிக்சர்ல எடுத்துட்டு நாம் கவனிக்கும் போது இது நமக்கு அங்க தெரியுது. ஃபர்ஸ்ட் 6 வசனத்துல ஐஸ்வர்யவான்கள் பத்தி பேசுறார். அப்படி பேசும் போது அவர் காலத்தை குறிப்பிடுறார். அந்த காலத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதின் மூலம் இந்த அதிகாரம் எந்த அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்குன்னு அது நமக்கு விளங்கும். அப்போ இங்க ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்களே அப்படி எல்லாம் பேசும் போதே நாம் இங்க கவனிக்கணும். சோ யார் இந்த ஐஸ்வர்யவான்கள்? பொதுவா நாம ஐஸ்வர்யவான்கள் சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, பணம் வைத்திருக்கிற எல்லாரையுமே நாம் நினைப்போம். பணம் வைத்திருக்கிற எல்லார பத்தியும் இந்த வசனம் பேசுது. பட் இல்ல, கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா கான்டெக்ஸ்ட்னா அந்த கருப்பொருள் நம்ம பார்க்கணும் எப்பயுமே வசனங்கள். சோ அந்த வசனத்துல இருக்கிற கருப்பொருள் நம்ம கவனிச்சோம்னா, இங்க ஐஸ்வர்யவான்கள் பத்தி தான் பேசுறார். பட் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள்? சோ அத ரொம்ப தெளிவாது பாருங்க. அவங்க என்ன பண்ணிட்டுறாங்க, அநியாயமா தங்களுடைய தங்களுக்கு கீழே வேலை செஞ்சவங்களுடைய என்ன சொல்லலாம் கூலி சம்பளத்தை அபகரிச்சு, தங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை ஒடுக்கி, அதன் மூலம் தங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் சேர்த்து கொண்ட அநியாயக்காரர் பத்தி தான் பேசுறாரு. எல்லா ஐஸ்வர்யங்கள் பத்தி பேசுறது இல்ல, பணம் வைத்திருக்கவங்க எல்லாரும் பத்தி அவர் பேசுறது இல்ல. மாறாக ரொம்ப துன்மார்க்கமான முறையில ஈவு இரக்கம் இல்லாம ஒரு நியாய நீதி நியாயம் இல்லாம தங்களுக்கு கீழே தங்களுக்கு கீழே வேலை செய்திருந்தவங்களை ஒடுக்கி அதன் மூலம் பணம் சம்பாதிச்சிட்டோம். சோ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கிற நிறுவனங்கள் கம்பெனிஸ் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் இவங்க எல்லாம் பார்க்கும் போது இந்த லிஸ்ட்ல தான் வராங்க. யாருமே நியாயமா இவ்வளவு என்ன பண்ண முடியாது, அங்க சம்பாதிக்க முடியாது. தங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுடைய ரத்தம் உழைப்பு எல்லாம் உறிஞ்சிட்டு அதனுடைய பலனெல்லாம் இவங்க அங்க பதுக்கி வைக்கிறாங்க. இதுதான் ஐஸ்வர்யம். இந்த மாதிரி ஐஸ்வர்யவான்கள் பத்தி அங்க பேசுறது நம்ம பார்க்கிறோம். இது உண்மைதான், இது உலகம் முழுக்க ட்ரெண்ட் இன்னைக்கு இதுதான். சோ சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிரதர் வந்துட்டு ஃபாரின் பிரதர்ஸ்க்கு அவங்க ஃபாரின்ல இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் அவங்களுக்குள்ள நடந்த சில உரையாடல்களை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நமக்கு அங்க கிடைச்சு. நம்ம ஃபாரின் பிரதர்ஸ் ஒரு முக்கியமான குரூப் பத்தி நிறைய பேசிட்டாங்க. அந்த குரூப் பேர் என்னன்னா பில்டபர்க் குரூப். உலகத்துல இப்படி ஒரு குரூப் இருக்குது, ஆனா தெரியாது. இந்த குரூப் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, போன வருஷம் எல்லாம் அந்த பொருளாதாரத்துல ஒரு திடீர் சரிவு, இன்னுமே வந்து தேசங்கள் எழுந்திருக்கல, எழுந்திருக்காது. அதை நம்ம அமர்த்தியா சென் சொல்லிட்டார் இல்லைங்களா, அவர் நோபல் பரிசு வாங்கிட்ட அந்த எக்கனாமிஸ்ட், அவர் சொல்லிட்டாரு இந்த வீழ்ச்சியிலிருந்து உலகம் என்ன ஆகாது, எந்திரிக்கவே எந்திரிக்காது. ஆனா எந்திரிக்கலாம், எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அறிக்கை விடுவாங்க, பட் எந்திரிக்க முடியாது. ஆனா என்ன காரணம், இதை நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருக்கிறோம், எப்படி இந்த திடீர் சரிவு வந்துச்சு, திடீர்னு எப்படி இந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சது. இன்னைக்கு லட்சம் இல்ல, கோடிக்கணக்கான பேர் வேலை இருந்துட்டு இருக்கிறாங்க, கேஷுவலா சிம்பிளா க்ளோஸ் பண்றாங்க கம்பெனிஸ், பேங்க்ஸ், பெரிய பெரிய ஆளுகள் சிம்பிளா சொல்லிடுறாங்க என்னால முடியாது அவ்வளவுதான். சோ இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, நம்ம யோசிச்சு குழம்பி நிறைய காரணம் எல்லாம் சொன்னோம். அந்த சமயத்துல தான் நம்ம ஃபாரின்ல இருக்கிற பிரதர்ஸ் ஒரு குரூப் பத்தி பேசினாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சோ இந்த பில்டபர் குரூப் யாருன்னா, உலகத்துல இருக்கிற ஒரு முதல் 150 கோடி சுரங்க, இவங்க வந்து ஒரு டீம். இந்த டீம் ரொம்ப ஆச்சரியம், என்ன சொல்றாங்க பாருங்க, அது நமக்கு ரொம்ப அப்பதான் வசனத்தோடு கம்பேர் பண்ண போல தான் ரொம்ப நமக்கு அது ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. சோ இவங்க ஒரு ரகசிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு வருஷம் வருஷம் கூடுறாங்க. ஆனா அவங்க எங்க கூடுறாங்க, என்ன பேசுறாங்க, வெளியில ஒருத்தருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒரு ரகசியமான கூடுகை போடுறாங்க பாருங்க. உலகத்துல இருக்கிற டாப் 150 பேர்னா நினைச்சு பாருங்க, அவங்க மேல எல்லா கேமராஸும் இருக்கும் இன்னைக்கு. ஆனா அது எல்லாம் மீறிட்டு இவங்க பண்றாங்க, அதெல்லாம் அப்படியே நமக்கு வீடியோ காட்சி காமிச்சாங்க, ரொம்ப ஆச்சரியம். அவங்க ஒரு ஹோட்டல்ல வந்து மீட்டிங் போடணும்னா அது அதுதான் இருக்கிறதுலயே ஹை கிளாஸ் ஹோட்டலா இருக்கும். அதுல அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு அந்த ஹோல் ஹோட்டலை காலி பண்றதுக்கு பொய் பொருளை கிளப்புறாங்க, அதெல்லாம் அப்படியே வீடியோல எடுத்து நமக்கு போட்டிருக்காங்க சிலர். சோ அது ரொம்ப ஆச்சரியம். இவங்க இவங்க கூடி இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியம் அந்த பாயிண்ட். உலகத்துக்கே ஒரு கவர்மெண்ட் வரணும், அந்த கவர்மெண்ட் தங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். சோ இதுதான் அவங்களுடைய முயற்சி, அந்த பில்டர்பர்க்னுடைய குரூப்னுடைய முயற்சி. ரொம்ப ஆச்சரியம். அதுல அந்த டாபிக் எப்படி வெளியே வந்துச்சுன்னா, ஒரு ஒரு சின்ன டாக்குமெண்டரி பிலிம், ஒபாமா டிசப்ஷன். டிசப்ஷன் வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா, வஞ்சனை. ஒபாமா வஞ்சனை, அதாவது ஒபாமா பிரசிடென்ட் ஆயிட்டாரு, இருக்கிற எல்லா செல்வியும் மீட்டு எடுத்துருவாரு, உலகமே நம்பிட்டு இருக்குது, அப்படித்தான் பண்றாங்க, பட் அது வஞ்சனை சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியில அவங்க ஃபுல் டீடைல் காமிக்கிறாங்க. ஒபாமா பிரசிடென்ட் இல்ல, அவர் வந்து பவர்ஃபுல் மனுஷன் இல்ல, அவருக்கு மேல ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்கு தான் இவர் அடிமை. அவர்னா அந்த பிரசிடென்ட் முழுக்க, அதாவது இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற பெரிய நாடு, அது பவர்ஃபுல் நாடுனா அங்க இருக்கிற பிரசிடென்ட் தான் பவர்ஃபுல் மனுஷனா, அந்த பவர்ஃபுல் மனுஷன் உலகத்துக்கு தான், பட் அவரு ஒரு சிலருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிஞ்சு நடக்கலைன்னா கொன்னுடுவாங்க. அது சொல்றாரு. அது மாதிரி பின்னாடி நடந்த அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸுடைய ஹிஸ்டரி எல்லாம் காமிக்கும் போது, ஒரே ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் இந்த குரூப்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாம உண்மையான பிரசிடென்ட்டா இருக்க முயற்சி பண்ணார், சுட்டு கொண்டுட்டாங்க. சோ அதற்கப்புறம் வந்த எல்லாருமே இவங்களுடைய கண்ட்ரோல் தான். ஆனா நமக்கு வெளியே வந்து யார் தெரியும், ஒபாமா தான் பெருசா தெரியும். வருவார், நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் போயிட்டு இருப்பார், எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய சொன்னீங்க, நம்ம அதை பத்தி பேச முடியாதான்னு அது அந்த பிக்சர்ல காமிக்கிறாங்க. சோ இதை பத்தி நம்முடைய ஃபாரின் பிரதர்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க, இது யார் இந்த பில்டபர்க்ஸ் குரூப். அப்பதான் வசனங்களுக்கு தெரியுது, யாக்கோபு 2:6 வசனம், யார் ஒடுக்கிறவங்களை. இந்த வசனம் நாம் எப்படி எடுக்கிறது சகோதர சகோதரிகளே, நம்மள எங்க ஒடுக்குறாங்க ஐஸ்வர்யவான்கள், நம்மள எந்த லெவல் நினைக்கலாம், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குறாங்க. இங்க இருக்கிற ஒரு 1,00,000 or 2,00,000 வச்சுட்டு ஐஸ்வர்யவான்களா, இந்த ஐஸ்வர்யவான்கள் பாருங்க அதெல்லாம் அங்க நிறைவேறிட்டு இருக்கு. சோ இப்போ ரீசெண்டா நடந்த இந்த பொருளாதார சரிவு அவங்க டைரக்ட் பண்றாங்க அங்க இருந்துட்டு. ஜஸ்ட் பெட்ரோல் டின் மாத்திரம் விலைய ஏத்து, எல்லாம் தாறு மாறாகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நார்மல் கொண்டு வா, எல்லா பணம் அங்கதான் கொட்டும், அதெல்லாம் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோலுக்குள்ள இவங்க எடுக்கிறாங்க. சோ இது இந்த 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 இது எப்படி அவங்க இவங்க ப்ராசஸ் பண்ணாங்க, அது போய் நம்ம மூளை செலவிட்டு பார்க்கணும். பட் அதுக்கு நமக்கு அவசியம் இல்ல, அவகாசம் கூட இல்ல. ஆனா ரொம்ப சிம்பிள், இந்த உலகத்தின் விஷயங்கள் டைரக்ட் பண்றது இந்த ஒரு சீக்ரெட் குரூப், இந்த பில்டர்பர்க் இருக்கலாம், இந்தியான்ல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர் அதுல ஒருத்தரா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க ஒட்டுமொத்த உலகம் தங்கள் கட்டுக்குள்ள வரணும். ஆனா அந்த உலகம் பார்க்கும்போது பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, பட் அவங்க எல்லாம் வெளியே தான். அந்த தலைவர்கள் எல்லாம் இவங்களுடைய சீக்ரெட் கண்ட்ரோல தான் இருப்பாங்க. இவங்க சொன்னா செய்யணும், இவங்க சொன்னதை அவங்க வெளியே அறிக்கை இடணும், அப்படி இல்லாட்டி இவங்களுக்கு கூட அவங்க அவங்க முடிச்சிருந்து நம்ம அங்க பாக்குறோம். சோ இது எதுக்கு நாம உங்களுக்கு அங்க சொல்றேன்னா, இது இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். சோ அந்த இரண்டாம் அதிகாரம் ஆரம்பிச்சுனா நம்ம சிந்திக்கணும், ஒருவேளை வரக்கூடிய நாட்கள் இன்னும் கூட இது குறிச்சு அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்கிறார்கள், இது வந்துட்டு இந்த பில்டபர் குரூப்ல அங்க நிறைவேறும். இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரதில்ல, ரொம்ப ஆச்சரியம், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றதுன்னா, அவன் சொல்றான் இந்த குரூப் உலகத்தையே ஆளுவதற்கு முயற்சி செய்யறதா ஒரு புரளி இருக்கு, அதுதான் இன்டர்நெட்ல கொடுக்கறாங்க. அப்ப அது உண்மை, அதுதான் உண்மை. சோ அந்த டாக்குமெண்ட்ரியில பேசின ஜனங்கள் பாத்தீங்கன்னா சாதாரண ஜனங்கள், எப்படி நம்ம மாறியோ, எப்படி அந்த சாதாரண ஜனங்கள் ட்ரூத் பேசுவாங்க, எப்படி நம்ம மாறியோ, ஆனா அந்த ட்ரூத் யாருமே கேட்க மாட்டாங்க, அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த குரூப் பத்தி. சோ இதெல்லாம் என்ன, நான் இன்னைக்கு நம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம். சோ இது யார் பத்தி இங்க பேசுறாரு? சோ இந்த ஐஸ்வர்யவான்கள், சோ இந்த ஐஸ்வர்யவான்கள் இப்படி அநியாயமா வந்து தங்கள் கிட்ட அந்த பொருட்கள் சேர்த்துட்டு அங்க இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் இந்த கடைசி நாட்கள்லயே அங்க இருக்கு. சோ இரண்டாம் வசனத்துல நம்ம பாக்குறோம் அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்கு தத்தம் ஆமா. சோ இதுதான் ஆகும் இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு. சோ இந்த ஐஸ்வர்யவான்கள் மிகப்பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்றது அவங்களுடைய ஐஸ்வர்யம் வந்து பொட்டரிச்சிடும், துரு புடிச்சிடும், அதாவது இல்லாமலே போகிற அந்த காலம் வந்து அங்க வந்துடும். மூணாவது வசனம் வாசிங்க, அங்க இன்னொன்னு சொல்றாரு, பாருங்க அதாவது உங்களுக்கு விரோதமா சாட்சியா இருக்கும் அந்த துரு. என்னன்னா அப்படி இந்த ஐஸ்வர்யவான்கள் இன்னைக்கு கண்ணு முன்னாடியே விழுந்துட்டும் இருக்கிறாங்க, ஆளுகையே செஞ்சிட்டு இருக்காங்க, விழுந்துட்டும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கிளியரா நம்ம பாக்குறோம், அப்படி அவங்க விழுவதே அவங்க செய்ததெல்லாம் தவறுங்கிறதுக்கு சாட்சியா இருக்குது, சரிங்களா? அவங்க ஏன் விழணும் அது நாலாம் வசனத்துல பேசுறார், அந்த அநியாயம். சோ இதுதான் சொல்றாரு, அவங்களுக்கு கீழே இருந்த ஜனங்களுக்கு அவங்க நீதி செய்யல, அநீதி. சோ அந்த அநீதியினுடைய தண்டனை இப்ப அவங்க மேல ஒரு மிகப்பெரிய பழி வாங்குற ஒரு நாளாக அங்க வந்து கொண்டிருக்கு. சோ இதெல்லாம் ஏன் நாம பேசுறோம், இந்த ஐஸ்வர்யவான்கள் பத்தி, அவங்களுடைய இன்னைக்கு நிலைமை பத்தி, அவங்களுடைய செயல்பாடுகள் பத்தி ஏன் பாக்குறோம்னா, பாருங்க இந்த ஐந்தாம் அதிகாரம் யாருக்கு பேசிருக்கிறார். சோ அந்த காலம் வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணணும், அந்த காலத்தை நாம கண்டுபிடிக்கணும். சோ அது மிக முக்கியமான அங்க ஒரு காலம். சோ அது ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு நடக்கிற நம்மளை சுத்தி நடக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும் போது இது இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற விஷயங்கள் பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். சோ இது இன்ட்ரெஸ்டா இன்னொரு பாயிண்ட் நம்ம பாக்குறோம் ஆறாம் வசனத்துல வாசிங்க, யார் பாருங்க, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. யார் பத்தி இங்க பேசுறாரு, யாக்கோப். யாக்கோப் இந்த நிருபம் எழுதும் போது பாருங்க அந்த சூழ்நிலை போய் பாருங்க. சோ அப்பதான் கிரைஸ்ட் வந்துட்டு சில்வையில அரைஞ்சு கொஞ்சம் காலம் ஆயிருக்கு. சோ நீதிமான நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில்வையில அரைஞ்சிருக்கிறீங்க. இப்ப அவர் உங்களுக்கு என்ன பண்ணல, எதிர்த்து அங்க நிக்கல, அங்க சொல்றார். இதே நீங்க மறுபடியும் மூணாவது வருஷம் வாசிங்க, கடைசி நாட்கள்ல நீங்க பொக்கிஷத்தை நீங்க சேர்த்திருக்கிறீங்க, நீங்க நீதிமான கொலை பண்ணிருக்கிறீங்க, சரிங்களா? அந்த நீதிமான் உங்களுக்கு எதிர்த்து நிக்கல. இன்னொரு வசனம் ஆறாம் வசனம் வாசிங்க, மன்னிக்கணும் ஒன்பதாம் வசனம்,
சகோதரரே நீங்கள் நியாயத்திற்கு படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள்,
பாருங்க, நீதிமான்களை கொன்னீங்க, கடைசி நாட்கள பொருள் சேர்த்து வச்சிருக்கீங்க, நியாயாதிபதி வாசல்ல நிக்கிறார். சோ இந்த மூணு வசனம் நாம பார்க்கும் போதே ரொம்ப தெளிவா தெரியுது இது எந்த காலத்தை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லைங்களா. சோ இந்த வசனம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது அந்த நீதிமான் யாருன்னு கர்த்தராகிய இயேசு. சோ கர்த்தராகிய இயேசு, அதாவது அந்த அங்க யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான்களே, நீங்க எப்பயுமே நீதிமான்களை ஒதுக்கிட்டு அநியாயமா அவங்களுடைய கூலிய நீங்க அபகரிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்படித்தான் நீங்க நீதிமானா இருந்த கர்த்தர் இயேசுவை நீங்க கொலை செஞ்சீங்க. அதாவது கர்த்தர் இயேசுவை கொலை செஞ்ச போது அங்க நீதிமான்கள்லாம் ரொம்ப பண்ணிக்கணும், அங்க ஐஸ்வர்யவான்கள்லாம் யாருன்னா அந்த யூதர்கள் ரொம்ப. சோ நீங்க இந்த ஐஸ்வர்யவான்கள் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, நீதிமானாகி கர்த்தர் இயேசுவை நீங்க கொலை செஞ்சீங்க. இப்போ கடைசி நாட்கள்ல இன்னும் பொருள் சேர்த்துட்டு இருக்கிறீங்க, நியாயாதிபதி வாசல்ல இருக்கிறான்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கடைசி நாட்கள்ல அந்த நியாயாதிபதி உங்களுக்கு விரோதமா எந்திரிச்சு அங்க நிக்கிறார். ஆனா நீங்க இவர் வந்துட்டு நீங்க ஆரம்பத்துல நீங்க கொலை செஞ்சீங்க, அதற்கப்புறமும் அதே அநியாய வழியில போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப கடைசி நாட்கள் ஆயிடுக்குது, இப்ப கூட சேர்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுக்கு தெரியுங்களா, அந்த நீதிமான் நம்முடைய மகிமையின் வருகையில இரண்டாம் பிரசனத்துல வந்திருக்கிறார், உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறார். இப்போ உங்களுடைய முடிவு காலம் அங்க வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது இந்த ஆறு வசனம் எந்த காலம் பத்தி அப்போஸ்தல் அங்க யாக்கோபு அங்க பேசிட்டு இருக்கிறார் ரொம்ப தெளிவு, கடைசி காலங்கள். சோ இது இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி அங்க நிறைவேறிட்டு இருக்கு ரொம்ப தெளிவு. சோ இந்த ஐஸ்வர்யவான்கள் உலகத்தை அதிகாரம் செய்யறது ஒடுக்கிறது, அவங்களுடைய ஐஸ்வர்யம் அப்படியே பொட்டரிச்சு போயிட்டு இருக்கிறதும், அவங்களுடைய ஐஸ்வர்யம் துருப்பிடிச்சு போயிட்டு இருக்கிறதும், இப்ப கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில அவர் இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமா எழுவி இருக்கிறது நம்ம பார்க்கும் போது, இது முதல் விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது கடைசி காலம் பத்தி அங்க யாக்கோபு பேசிட்டு இருக்கிறார். சோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆறு வசனங்கள் பாக்குறோம். சோ அந்த ஆறு வசனத்துல முதல் காரணம் என்ன பாக்குறோம்னா, இது கடைசி காலத்துக்கு யாக்கோபு பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த கடைசி காலத்துல இந்த உலகம் எப்படி அர்மகதோனுக்கு நடந்து போகும், ஆயத்தம் ஆகும், அது கூட இந்த ஆறு வசனத்துல அவர் பேசுவார். சோ கண்டிப்பா அர்மகதோன் இன்னும் கொஞ்ச நாள்ல, ஆனா அந்த அர்மகதோனுக்கு இந்த உலகம் கூட்டி சேர்க்கப்படணும், எந்த வகையில கூட்டி சேர்க்கப்படுது, எந்த வகையில இந்த உலகம் ஆயத்தம் ஆகுதுன்னா, அது கூட அந்த வசனம் மூணுலயே அங்க சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க, கடைசி நாட்கள்ல பொக்கிஷத்தை சேர்க்கிறீங்க. எப்படி இந்த உலகம் அர்மகதோனுக்கு தயாராகுதுன்னா, கடைசி நாட்கள்ல நீங்க என்ன பண்றீங்க, பொக்கிஷம் சேர்க்கிறீங்க. ஒரு புள்ளி விவரம் நம்ம பார்க்கும் போது, 1980கள் 1990கள்ல பார்க்கும் போது, இந்த 20 வருஷத்துல உலகத்துல பணம் புரண்ட மாதிரி வேற எப்பயுமே எந்த காலத்திலயுமே புரளவே இல்லை. அதாவது என்னன்னா, பயங்கர பணம் பெருக்கம் வந்துட்டு இந்த 20 வருஷத்துல அங்க இருந்ததாக அந்த வல்லுநர்கள் அங்க சொல்றது பார்க்கிறோம். அதாவது இந்த ட்ரெண்ட் பழக்கம் என்ன ஆயிருக்குன்னா, இப்ப ஜனங்களுக்கு இந்த கடைசி காலத்துல நம்ம ரொம்ப செக்யூர்டா இருக்கணும்னா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரே வழி தான், என்னன்னா எப்படியாவது பணம் என்ன பண்ணுவீங்க, சேர்த்து நீங்க வைங்க. சோ இந்த தாட் எல்லா ஜனங்களுக்குள்ள இருக்கும், எல்லா ஜனங்களும் இது கரெக்டா அவங்க செய்வாங்க, செஞ்சிருக்கிறாங்க. இந்த 20 வருஷத்துல கிளியர் எவிடன்சஸ் நமக்கு அங்க இருக்குது. சோ இன்னும் கூட அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அப்போ ரொம்ப கிளியரா சொல்லும் போதே அங்க அவர் சொல்றார், சோ இது கடைசி நாட்கள் பத்தி பேசிட்டு இருக்கிறார். அந்த கடைசி நாட்கள்ல இந்த ஐஸ்வர்யவான்கள் செல்வங்கள் சேர்க்கறதே நோக்கமா இருக்கும், அவங்க கவனம் முழுக்க இந்த ஐஸ்வர்யத்தின் மேல மூலமே இருக்கும், மேலேயே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இப்படி இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதின் மூலம் கடைசி நாட்களுக்கு அவங்க தயாராவாங்க. சோ இது வந்து யாக்கோபு இந்த ஆறு வசனத்துல அங்க நம்ம பார்க்குது சகோதர சகோதரிகள். சோ மீதி இருக்கிற அந்த 14 வசனங்களும் இந்த கடைசி நாட்கள் இருக்கிற புதிய சிருஷ்டிகளுக்கு அங்க அவர் சொல்ல வரார். சோ அப்ப சொல்லும் போது யாக்கோபு என்னதான் இந்த கடைசி கால புதிய சிருஷ்டிகளுக்கு பேசுறாருன்னா, ஒரே ஒரு மெசேஜ், இந்த உலகம் உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதின் மூலம் அதன் மேல கவனம் வைத்து வரப்போகிற கடைசி நாட்களுக்கு தங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் நீங்களோ புதிய சிருஷ்டிகள், கடைசி காலத்து புதிய சிருஷ்டிகள், நீங்களும் தயாராகணும் கடைசி காலத்துக்கு. ஆனா ஐஸ்வர்யத்தின் மேல கவனம் வச்சு இல்ல, அவங்க தயாரான மாதிரி இல்ல, நீங்க வேற விதத்துல வேற விஷயங்கள் மேல கவனம் வச்சு நீங்கள் கூட அந்த கடைசி காலத்திற்கு ஆயத்தம் ஆகுங்க. சோ இது வரைக்கும் நம்ம என்னதான் பேசிட்டோம்னா, இந்த கடைசி காலத்துல ஐஸ்வர்யவான்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்க எந்த நோக்கில செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, யார் அவங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்கும் போது தெளிவா தெரியுது அந்த கடைசி காலம் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலம் தான். இப்பதான் அதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு. அப்படி நிறைவேறிட்டு இருக்கும் போது உண்மையாவே பாக்குறோம், அவங்க ஐஸ்வர்யத்தின் மேல கவனம் வச்சு அதை வந்து பெற்றுக்கொள்வதன் மூலம் கடைசி நாட்களுக்கு அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி அதைய பாயிண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சுட்டு யாக்கோபு சொல்றார், சோ நீங்கள் புதிய சிருஷ்டிகள், கடைசி காலத்து புதிய சிருஷ்டிகள், நீங்கள் கூட கடைசி காலத்துக்கு ஆயத்தம் ஆகணும். ஆனா ஐஸ்வர்யத்தை பார்த்தல அந்த பாதையில போயில்லை, வேற ஒரு பாதை, வேறு சில விஷயங்கள் மேல நீங்க கவனம் வைக்கணும். வேற என்ன விஷயங்கள் மேல புதிய சிருஷ்டிகள் கவனம் வைத்து இந்த கடைசி காலத்துக்கு ஆயத்தம் ஆகணும்னா, அந்த 14 வசனங்கள்ல நம்ம ஓரளவுக்கு படிச்சு பார்த்தோம்னா, ஒரு 7 ஆலோசனை அங்க சொல்றார், ரொம்ப பிரயோஜனமான ஆலோசனைகள். சோ இது வரைக்கும் நீங்க என்ன கேட்டீங்களோ சகோதர சகோதரிகளே, அதுல மெயின் இப்ப எடுக்க வேண்டியது என்னன்னா, ஒரே விஷயம், கடைசி காலத்துக்கு நாமும் கூட ஆயத்தமாகும். அதுதான் அவருடைய அந்த போதனை, அந்த ஆலோசனைகள் அவர் கொடுக்கிறார். அதுக்கு நம்ம கவனம் கொடுக்கலாம் இப்போ. ஆனா ரொம்ப அருமையான ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகள் நாம மேலோட்டமா படிச்சா நமக்கு தெரியறது இல்ல. ஏன் தெரியாது அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், ஆனா ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்கள். கடைசி காலத்தை பத்தி பேசிட்டு அங்க யாக்கோபு சொல்றது என்னன்னா, இதன் மூலம்தான் நீங்க இந்த காலத்துல நீங்கள் வந்து நினைச்சு நிக்கலாம் அது அவர் சொல்றார். அந்த பாயிண்ட் எடுக்க தவறணும்னா, இந்த அதிகாரம் படிச்சு முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரயோஜனமே அங்க இருக்காது. ரொம்ப சாதாரணமான ஒரு பாயிண்ட், இதெல்லாம் ஒரு பாயிண்டா அப்படித்தான் நமக்கு தோணும். நிறைய சமயங்கள் அப்படித்தான் ஸ்பிரிச்சுவல் ஆலோசனைகள் நமக்கு அப்படித்தான் தோணும், இது கூட நம்ம கவனம் செலுத்தணுமா, சோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆலோசனை அப்படித்தான் நமக்கு தோணும். பட் அதுதான் ஆலோசனை, அப்படித்தான் நாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அப்போ முதல் ஆலோசனை எங்க கொடுக்கிறாருன்னா, 7-8 வசனங்கள்ல கொடுக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு இதுல நம்ம ஸ்பிரிச்சுவலா சொல்றதுக்கு அதிகமா ஒண்ணுமே அங்க இல்ல, பார்த்தா அப்படித்தான் தெரியுது இல்லைங்களா. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடியா பொறுமையா இருங்கள். இது நம்ம பொறுமை பத்தி எப்படியும் நிறைய வசனம் படிக்கிறோம், அதே மாதிரிதாங்க சொல்றார். இதோ பயிர் இடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். சோ இங்க இந்த வசனம் சாதாரண வசனமா மாறத்தா தெரியுது, ஆனா எந்த வசனமே சாதாரண வசனம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புது வெளிச்சம் அங்க தரத்தான் நம்ம பாக்குறோம். சோ இங்க சப்ஜெக்ட் கொடுத்த சகோதரர் ரொம்ப அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க இந்த ரெண்டு வசனம், நீடிய பொறுமையா இருங்கள் கர்த்தர் வரும் அளவுக்கும். நீங்க பொறுமையா இருக்கணும், எதுக்கு மத்தியில, அவர் முதல் அதிகாரம் ஆரம்பிச்சார், நீங்க சகல விதமான சோதனைகளுக்குள்ளாக அகப்படும் பொழுது, நீங்க வினோதமான போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பாராத ஏற்ற தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் போது, இப்ப நாம இந்த வசனம் லிங்க் பண்ணும் போது அவர் சொல்றார், நீங்க கடைசி காலத்துல நீங்க இருக்கிறீங்க, இந்த கடைசி காலத்துல உங்களை சுத்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும், வேற வேற மாதிரி எதெதுக்கும் ஆயத்தம் ஆயிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க இப்படி இருந்தா தான் ஆயத்தம் பண்ண முடியும். இதுதான் ஒரே வழி, நீங்க கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா. அவர் எப்படி பியூட்டிஃபுல்லா சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் ஒரு பயிரிடுகிறவன் அவரை பத்தி பேச, ஒரு விவசாயி பத்தி பேச, இது யார், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதோ பயிரிடுகிறவன் பூமியை நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாறியும் பின் மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். சோ ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இல்லைங்களா, அவரை பயிரிட்டு அதைய பாதுகாத்து அதுக்கு தண்ணி விட்டு அதைய பராமரிச்சு ஏற்ற சமயத்துல அந்த பலன் வரும் வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். சோ இது யாருக்கான் அடையாளம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். சோ அவர் கூட இந்த சுவிசேஷம் முழுக்க அனுமதிச்சார் விதைகள். சோ விதைகள் போடப்பட்டு அந்த தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அவர்கள் முழுவதும் சேர்க்கப்படுற வரைக்கும் ரொம்ப முக்கியம். அந்த கடைசி காலத்து பாத அங்கங்கள் கூட அந்த மகிமை அடைஞ்சு நிறைவேறும் மட்டும் தேவன் அவருடைய திட்டத்துக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறார். சோ நீங்க தேவன் கவனிங்க, அவரு கூட ரொம்ப பொறுமையா இருக்கிறார். எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தின் பலனை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையா இருப்போரோ அது போல சோ அவரு கூட பொறுமையா இருக்கிறார். சுவிசேஷம் முழுக்கும் இப்போ உங்களுடைய டர்ன், உங்களுடைய முறை. சோ அப்போ அந்த சபை சபையினுடைய ஓட்டம் நிறைவடையிறது, அவங்க மகிமை அடையிறது. சோ நம்மளுடைய சகோதரர்கள் கடைசி சகோதரன் கூட கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ள வளர்ந்து அவரு கூட பரலோகத்துல சேர்க்கப்படுற அந்த நாள் மட்டும் நாம கூட ரொம்ப புயல் இந்த காலகட்டங்கள்ல. சோ அதை பத்தி அங்க பேசுறார். சோ அப்போ இது அவர் என்ன சொல்றார், இன்னொரு வார்த்தை நீடிய 8 வசனம், நீங்கள் பாருங்க உங்கள் இருதயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க. அருமையான வார்த்தை. சோ அதுக்கு கிரேக் வார்டு எல்லாம் போய் பார்க்கும் போது என்னன்னா, நீங்க உங்களுடைய இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எந்த எந்த விஷயத்துல, அதாவது இந்த அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்றதுல, கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ளாக நீங்க பூரணம் அடையறதுல ஒரு ரிசால்வ் எடுங்க, அப்படின்னா ஒரு உறுதிமொழி எடுங்க. சோ இதுனா இதுதான். சோ இந்த கடைசி காலத்துல இந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு தேவை பரிசுத்தவான்களுக்கு. அதாவது ரொம்ப நீடிய பொறுமையோட எல்லா சோதனை எல்லா விதமான அனுபவங்களுக்குள்ள அந்த ஒன் மைண்டட்னஸ்ல இருக்கணும். என்ன நோக்கம் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கு அதை 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 கெட்டிய ஸ்திரப்படுத்துங்களா ரொம்ப முக்கியம். சோ இதே வார்த்தை தான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு யாருக்கு அப்படின்னா பேதுருக்கு இல்லைங்களா. எங்க வசனம் வாசிக்கிறோம்னா லூக்கா 22:31-32 வாசிங்க. அதே வார்த்தை தான் இருதயத்துல நீங்க பலன் உள்ளவங்களா நீங்க இருங்க, அந்த பர்பஸ்ல ஒன்னஸ் இருக்கணும். சோ அதாவது என்னன்னா, அங்க பேதுரு நமக்கு தெரியும் இல்லைங்களா, சோ கர்த்தர் இயேசு கிட்ட கெத்செமனேல ரொம்ப தைரியமா அவருக்காக போறான்னா. அப்ப அவருக்கு முன்னாடி இருந்தவங்கள ரோமன் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு முன்னாடி போல்டா எதிர்த்து நின்னார். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு மறுதளிக்கும் போது அங்க 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 ரோமன் சோல்ஜர்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஒரு லேடி கேக்குறாங்க, நீ அவர் கூட தான் இருந்த, அவர்னால் அங்க அந்த அந்த பலன் அவர்னால் அங்க காமிக்க முடியல. சோ அப்போ கர்த்தரையே அதுக்கு முன்னாடியே தான் சொன்னார், சோ பரவாயில்ல உங்களுக்கு வினோதமான சூழ்நிலை வரப்போது பேதுரு, பரவாயில்ல நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கேன். நீங்க குணப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய சகோதரர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்திரப்படுத்துங்க. சோ இது இந்த 7 மன்னிக்கணும், ஆமா 7-8 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது முதல் ஆலோசனை நமக்கு அங்க கொடுக்கிறார் என்னன்னா, நீடிய பொறுமையோடு இந்த போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில நம்மளுடைய இருதயத்தை நாம ஒருமுகப்படுத்தி இந்த அழைப்பணும். ஏன் அப்படி இருக்கணும்னா, இந்த வசனத்தை அங்க பேதுருக்கு சொன்ன வசனத்தோட லிங்க் பண்ணணும். உங்கள் சகோதரர்களை நீங்க என்ன பண்ணுங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பாயிண்ட், அருமையான பாயிண்ட். நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம செய்யற மிகப்பெரிய ஊழியம் என்னன்னா, ரொம்ப பெருசா நாம எதுவும் செய்ய வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அனுமதிக்கிற சோதனைகளுக்கு மத்தியில அவருக்கு எல்லாம் ஜெயித்து ஜஸ்ட் காண்பிக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை அதே போன்ற சூழ்நிலைக்கு மத்தியில் இருக்கிற அநேக சகோதரர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பலன் இருக்கும், அவர் மாதிரி இருக்கணும், அந்த சிஸ்டம் மாதிரி செய்யணும். அதுதான் சொல்லணும், அதிகம் பேசணுங்கிற அவசியம் இல்ல, அதிகம் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நம்ம நிறைய என்ன செய்வோம், நிறைய பேசுவோம், நாம அவுட் ஆஃப் ஃபுல் ஃபிட் கூட போயிட்டு சரிங்களா, அது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தேவையில்லை. அந்த கிரியைகள் அங்க காமிச்சோம், இது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் இது. சோ உங்கள் சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்க எப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சோதனைகள் நீங்க ஜெயிச்சு காமிங்க, அவங்க ஜெயிச்சு காமிங்க, பேச வேணாம். ஆனா அப்படி ஜெயிச்சு காண்பிக்கிறது, அதாவது நமக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம், நமக்குள்ள அந்த ஒரே நோக்கம், அந்த ஒரே நோக்கத்துக்கு இருதயத்தை ஒருமுகப்படுத்திட்டு ஒரு ஸ்திரமான ஓட்டம் ஓடும் போது அது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணும், அவங்களை கிளர்ந்து கிளர்ச்சி பெற்று அவங்களை எழும்புறக்கு அது உதவும். சோ இதுதான் அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆலோசனை உங்களுக்கு வர சோதனை போராட்டங்கள் இதனால நீங்க சோர்ந்து போயிட வேண்டாம், பயந்துட வேண்டாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். அந்த சோதனைக்கு மத்தியில நீடிய பொறுமையோடு உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு பழகுங்க. அப்படி பழகும் போது அது வந்துட்டு அதனுடைய பலனாக உங்களுக்கு சகிப்புத்தன்மைங்கிற ஒரு அருமையான குவாலிட்டி கொடுக்கும். அதன் மூலம் அந்த சோதனைகளை நீங்க ஜெயித்து ஜஸ்ட் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு காண்பீங்க. அது அவங்க அவங்களுடைய சோதனை சிகிச்சைகளை அவங்க மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அங்க இருக்கும். சோ இது அந்த கடைசி நாட்கள்ல நாம் இருப்பதற்கு நமக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு ஆலோசனை. சோ இங்கிருந்து ஆரம்பிக்கிறார் யாக்கோபு அந்த ஏழு ஆலோசனை சொல்றார். சோ நீங்க கடைசி காலத்துல இருக்கிறீங்க, இப்படி இருங்க. இப்படி இருக்கிறதின் மூலம் உங்கள் அழைப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, அநேகருடைய அழைப்பு உறுதிப்படுவதற்கு உதவி செய்யுங்க. ஆனா இப்படி இருக்கிறதின் மூலம் தான், இதை பேசுறதின் மூலம்னால இப்படி இருக்கிறதின் மூலம். சோ இங்க முதல் விஷயம் அங்க ஏழு எட்டு வசனம் வந்துட்டு, பயம் குழப்பம் பதற்றம் வேண்டாம், ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரத்தன்மையோடு உங்கள் ஓட்டத்தை நீங்கள் உங்களுக்கு அதுல உங்க ஓட்டத்தில் இருக்கிற போராட்டங்கள் ஜெயம் கொள்ளுங்க. அப்படி செய்வதன் மூலம் அநேகருக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரனா சகோதரியா இருந்து அநேகர் உங்கள் மூலம் பலப்படுவதற்கு ஏற்ப உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க அமைச்சு கொள்ளுங்க. இரண்டாவது ஆலோசனை எங்க பேசுறார் அப்படின்னா, ஒன்பதாவது வசனத்துல, பாருங்க. சோ இது ஒரு அருமையான ஆலோசனை. இதெல்லாம் பாருங்க, சகோதரரே நீங்க இப்படி இருங்க, சகோதரரே நீங்க அது செய்யாதீங்க அப்படின்னா என்னன்னா அதுதான் அட்வைஸ். அதுதான் ஆலோசனை. சோ அந்த ஆலோசனை தான் அவர் கொடுக்கிறார். பட் அந்த தீம் என்ன, அந்த கருப்புலன்னா இது கடைசி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். அவங்களுக்கு அது பேசும் போது, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். சோ இது ஒரு அருமையான ஒரு 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 ஆலோசனை. அதாவது கண்டிப்பா நீங்க ஒரு ஒரு லோக்கல் எக்லீசியாவா இருக்கிறீங்க, ஒரு ஐக்கியம் அது. அங்க அநேக சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான குணலட்சணம். அது மாத்திரமில்லை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னைக்குமே எக்லீஷாவில் நம்ம நினைவு வச்சுக்க வேண்டிய என்னன்னா, வெவ்வேறுபட்ட வளர்ச்சி நிலைமையில எல்லாரும் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பாயிண்ட்? அதாவது ஸ்பிரிச்சுவல் குரோத்ல எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்க மாட்டாங்க. ஒரு எக்லீஷான ஒருத்தர் கொஞ்சம் முன்னாலே இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் பின்னாலே இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்னாலே இருப்பாங்க. சோ இதுதான் எக்லீஷால நம்ம மைண்ட்ல வைக்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை. சோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க இருக்கும் பொழுதே கண்டிப்பா உங்கள் மேல யாராவது ஏதாவது தப்பு செய்திருந்தா, உங்களுக்கு யாராவது இடரல் பண்ணிருந்தா, சரிங்களா, உங்களுக்கு யாராவது துன்பம் கொடுத்திருந்தா, அது அனாவசியமா போய் நீங்க அதைய பெருசுப்படுத்திட்டு நீங்க இருக்காதீங்க. இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னா, டோன்ட் கிரட்ஜ் நாட் One against another. Grudge அப்படின்னா, அதுக்கு நம்ம போய் பார்க்கும் போதே அவர் சொல்றாரு, முறுமுறுக்கிறது பேச வேணாம். அதாவது என்னன்னா, இது வந்துட்டு இயற்கை. இந்த அழைப்புல கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் ஒரு சகோதரனா ஒரு சகோதரியா இருப்பாங்க. எப்படின்னா, நம்ம மனசு கஷ்டப்படுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாயிட்டே இருக்கும் அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் மேல. இது எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நம்ம இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்லணும், அது அவங்களுடைய அறியாமையில கூட இருக்கலாம், அது அவங்களுடைய பலவீனத்துல கூட இருக்கலாம், பர்பஸா கூட இருக்கலாம். ஆனா என்னன்னா, எல்லா நேரத்திலயும் பர்பஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இப்படி இது இருக்கும், இது இருக்கும் அதான் சொல்றாரு அவர் பிராக்கெட்ல. பிகாஸ் தேர் டெஃபினெட்லி வில் பி சம், அப்படி சிலர் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒருத்தருக்கு இல்ல, எல்லாருக்குமே இருப்பாங்க. சோ அப்படி அவர்கள் மூலம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, அதை போயிட்டு நீங்க முறையிட்டு இருக்காதிங்க. முறையிட்டு இருக்குன்னா, இங்க கிரேக் வேர்டு எடுத்து போய் பார்க்கும் போது, அவங்க இல்லாதப்போ பேசிட்டு அவங்களுக்கு முகத்துக்கு பின்னால பேசிட்டு வேணாம். அந்த முறுமுறுக்கிறது அங்க வேண்டவே வேண்டாம். நல்லா சிந்திச்சு பாருங்க, அது அவசியமான அவசியம் இல்லைன்னா சிம்பிளா விட்டுடுங்க. இதெல்லாம் இயற்கை, இது ரொம்ப சாதாரணம். ஏன்னா இது ஒரு எக்லீசியா, இது ஒரு சபை, இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், வித்தியாசமான ஜனங்கள் இங்க. சோ இதுக்கு மத்தியில இதெல்லாம் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். பட் இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன பாயிண்ட்ல அவர் பேசுறாரு, சரிங்களா, ஏன் அப்படி சொல்ற, சகோதரரே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாத படிக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய், பர்பஸ் என்ன, ஏன் பண்ண வேண்டாம் சொல்றார்.
அந்த விஷயங்கள் உங்களை ஆக்குப்பை பண்ண அனுமதிச்சிடாதீங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் டைம், எனர்ஜி, ஞானம் எல்லாம் இந்த விஷயங்களுக்கே போயிட்டு இருக்கும். வேஸ்ட், நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டுடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம், ஒரு இயற்கையான விஷயம், தெரிஞ்சும் நடக்கலாம் தெரியாமையும் நடக்கலாம், இது இருக்கும் சபைக்குள்ள. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நீங்க போகாதீங்க. அது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும், உங்கள் உடன்படிக்கையை நீங்க நிறைவேற்றுதல் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையின் கல்லா வந்து நிற்கும். ஆனா ஒரு வேலை அப்படி உங்களுக்கும் ஒரு சகோதரனுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நியாயாதிபதி எங்க இருக்கிறார்? அவள் தான் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு அது வாசல் பக்கத்துல இல்ல, உள்ளயே வந்திருக்கிறார். அவரை தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கிறார், நியாயத்தை பத்தி இருக்கிறார். அது அவருடைய வேலை, அது அவர் செய்வார். நீங்க ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில. சோ இதெல்லாம் சர்வசாதாரணமா அங்க ஒரு வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள அது வரும். அது இண்டிகேஷன், நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அறிகுறியாது. நம்ம மேலும் மேலும் மெருகேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், அது ஒரு அறிகுறி. மேலும் மேலும் கிறிஸ்துவின் சாயல் அடைவதற்கு தேவன் சந்தர்ப்பம் தரா, அது ஒரு வாய்ப்பு. ஆனா அதனால அந்த சமயங்களை நீங்க இந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்வதற்கு அனுமதிக்காது. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேட்டட் டைம் திருடுறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. ஜஸ்ட் அதில் அதை அப்படியே விட்டுருங்க, பாருங்க. அது அவசியமான விஷயமா? அது அவ்வளவு பெரிய விஷயமா? அது அவ்வளவு முக்கியமான விஷயமா? இல்லைன்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. ஒரு நாள் அவ்வளவு முக்கியமான விஷயமா? விட்டுருங்க. நியாயாதிபதி இருக்கிறார். சோ அவர் வாசல் பணியில் இருக்கிறார், அவர் வந்திருக்கிறார், அவர் பாத்துக்கிறார், விட்டுடுங்க. சோ இந்த இந்த பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான ஒரு. அதனால தேவையில்லாத, அதாவது ஒரு பர்பஸோடு செய்யாத பலவீனத்தினால் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் நீங்க உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு முன் விரோதமாக இந்த மாதிரி முறையிட்டு நீங்க இருக்காதீங்க. அதை போய் நினைச்சிட்டு மனசுல கஷ்டமெல்லாம் ஆயிட்டு இருக்காதிங்க. இதெல்லாம் சாதாரணம் இந்த வாழ்க்கை, இந்த இந்த அழைப்புல இதெல்லாம் என்னன்னா, உண்மையில சொன்னோம்னா சேட்டனுடைய கையில ஒரு ஆயுதம். சோ அவர் சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்மள அருமையா என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார், நாமளும் ரொம்ப ஜோஸா பண்ணிட்டு இருப்போம். சோ அது வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது முக்கியமான அந்த ஆலோசனை, தேவையில்லாம முறையிட்டு அங்க இருக்க வேண்டாம். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கண்ணோக்கி பாருங்க. நீங்கள் கடைசி காலத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தான் இருக்குது. அப்போ நீங்க இந்த கடைசி காலத்துல இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்னா, அந்த காலத்தை நீங்க மீட் எடுக்கணும்னா, இதை விட்டுடுங்க, வேற செய்யுங்க. இதுதான் விஷயம். மூணாவது ஆலோசனை என்னன்னா, சகோதர சகோதரிகளே, வசனம் 10 மற்றும் 11 அங்க இருக்கு. ஆமாம். சோ இது மூணாவது ஆலோசனையா அங்க யாக்கோபு நமக்கு அங்க சொல்றார். நீங்க கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக என்ன பேசுறாருங்க இல்லைங்களா? அதாவது தேவனுடைய நாமத்து நிமித்தம் துன்பத்துக்குள்ள போயிட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளை எப்பயும் நினைவுல வைங்க, ஏன்னா நீங்களும் அதே மாதிரி துன்பத்துக்குள்ள உபத்திரத்துக்குள்ள போவீங்க. இங்க என்ன பேசிட்டு இருக்கிறாரிங்க? சோ இங்க என்ன 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 சொல்ற வராருனா, இங்க நியாயமான விஷயம், ரொம்ப அருமையான முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பாருங்க, இந்த சப்ஜெக்ட் ஒரு வேலை நான் கொஞ்சம் குறைவா கூட சொல்லலாம், பட் அது பியூட்டி. நீங்க பாருங்க, முதல்லயே சொல்லிடுறாரு 6 வசனத்துல கிளியரா, புரிஞ்சுக்கோங்க நீங்க கடைசி காலத்துல இருக்கிறீங்க, இதுதான் அந்த காலம். அதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது, இப்படி இருங்க, இதை விட்டுடுங்க, இதை விட்டுடுங்க, இப்படி இருங்க. மூணாவது சொல்லும் போது, இது நினைவுல வச்சுக்கோங்க இந்த கடைசி காலத்துல. அப்படின்னா இந்த கடைசி காலத்துல இதை நினைவுல வச்சுக்கொள்றது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். அது என்ன நினைவுல வச்சுக்கொள்ளணும்? அங்க தேவ நாமத்து நிமித்தம் துன்பப்பட்டோம் தீர்க்க தரிசிகள். இதை என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இதே விஷயத்த ரெண்டு பேதுருல பேதுரு கூட சொல்றார். 3 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. அங்க பாத்தீங்களா, இங்க கூட அப்போஸ்தல் பேதுரு கூட அதே தாட் தான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள் கட்டளைகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, நினைவு கூறும்படி இந்த நிரூபங்களினால் உங்கள் உண்மையா உண்மையான மனதை நினைப்பூட்டி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் இந்த நிருபம் எழுதுறதுனுடைய பர்பஸே என்னன்னா, உங்கள் இருதயத்துக்கு சில விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அது என்ன நான் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புறேன்னா, தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தை அப்போஸ்தலருடைய கட்டளைகளை மைண்ட்லயே வைங்க. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் அவர் சொல்றார். சோ அதே தான் யாக்கோபு கூட சொல்றார், அவர் வேற பாணியில சொல்றார். அங்க நீங்க அவங்கள அந்த தீர்க்க தரிசிகளே நினைச்சு கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, அதாவது தேவனுடைய வசனம் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தீர்க்க தரிசனங்களையும் சரி, நிழலும் எல்லா விஷயத்திலையுமே தேவனுடைய வார்த்தை எப்பயுமே உங்களுக்குள்ள ரீங்காரம் ஆயிட்டே இருக்கணும். இது ஒரு ஆலோசனையா அட்வைஸா சொல்ல, நம்ம எந்த அளவுக்கு சீரியஸா எடுப்போம் புரியுதுங்களா? இது ஒரு ஆலோசனையா அதை நம்ம கேட்போம். நம்ம ட்ரூத் பீப்புள், நம்ம சத்தியத்துல இருக்கிற ஜனங்கள், இவங்க நம்ம சத்தியத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லணுமா? வசனத்தை என்ன பண்ணுங்க, எப்பயுமே மைண்ட்ல நிறைய சொல்லணும். அதுதான் அங்க யாக்கோபு சொல்றார். இது வந்து சத்தியத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் அவர் எழுதியிருக்கிறார். நீங்க கடைசி காலத்துல இருக்கிறீங்க. சோ இந்த கடைசி காலத்துல வினோதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அனுமதிக்கப்படுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அதுல இன்னொரு அடிஷனல் ஆலோசனை சொல்லார்னா, எப்போதுமே தேவனுடைய வார்த்தைக்கு உங்க மைண்ட்ல இடம் கொடுங்க. ஏன்னா அது ஒரு மிக முக்கியமான காரியம். அதன் மூலம் நிறைய சமயங்கள்ல நீங்க ஜெயிக்கலாம் உங்களுக்குடைய சோதனை. அதன் மூலம் தான் ஜெயிக்கலாம், வேற எதனால இல்ல, வேற எதனால இல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எப்பயுமே அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்குள்ள அங்க இருக்கணும். இன்னும் கூட என்ன சொல்லலாம்னா, வசனங்களை நாம பரீட்சைப்படணும். எந்தெந்த சம்பவங்களே யார் யாருக்கு நடந்துச்சு, யார் யார் என்ன மாதிரி சோதனைகளுக்குள்ள போனாங்க, அந்த சோதனை யார் யார் எப்படி மேற்கொண்டாங்க. சோ இது கரெக்ட், அந்த ஃபெமிலாரிட்டி ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அதாவது அந்த வசனங்கள் நீங்க பரிச்சயமாய் வச்சுக்கோங்க. அப்பத்தான் அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும். அப்ப நீங்க பலப்படலாம், அப்ப நீங்க மேற்கொள்ளலாம். பாருங்க, சாதாரண விஷயமா இருக்குது. பட் இங்க அப்போஸ்தலர் யாக்கோபு அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி காலத்துக்கு ஒப்பிட்டு அதை சொல்றாரு. ஏன்னா நீங்க கடைசி காலத்துல இருக்கிறீங்க, அந்த காலத்தின் காரியங்களுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்கிரிப்சுரல் ஃபெமிலாரிட்டி ரொம்ப முக்கியம். வசனங்களுடைய அந்த அறிவு பெற்று கொள்வது, அதைய தகுந்த சமயத்துல தகுந்த ஒரு ஆதாரத்தை பயன்படுத்தி நம்மளே அந்த சோதனைகளை தேவ தயவுல மேற்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு ஆலோசனை. இதுதான் நமக்கு 1 தீமோத்தேயு 4:15 அப்போஸ்தல் பவுல் சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பியூட்டி பாருங்க, மெடிடேட் அப்பான் தீஸ் திங்ஸ். இவைகளையே அப்படின்னா வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல, அதான் சொல்றாரு. இவைகளையே நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. சிந்திக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுற வேலை. ஆனா உக்காண்டுதான் இருப்போம், பட் அந்த சிந்தனை ஃபுல் மென்டல் ஃபேக்கல்டி உங்களுக்கு நம்முடைய மூளை முழுசும் ஒரு காரியத்தை நோக்கி ஆராய்ந்துட்டு இருக்கும். சிந்திக்கிற வேலை அப்படி சிந்திக்கும் பொழுது தான் வெளிச்சம் 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 வந்துருக்கு ஒரு வசனத்துல. சோ இவைகளையே நீங்கள் சிந்திச்சுட்டு இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனா அப்படிப்பட்ட காலம் இது. சோ இந்த காலத்துல இது நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய திட்டத்தில் நடந்த சம்பவங்கள், தேவனுடைய மனிதர்கள் சந்தித்த சோதனைகள், அதில் அவங்க மேற்கொண்ட விதம், இதை நம்ம மைண்டில் நம்ம எப்பயும் நிறுத்தி கொள்வது கூட இந்த கடைசி நாட்களுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதர சகோதரிகளே. ஸோ அதே தான் ரோமர் 15:4 பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம்னே சொல்கிறார் வசனவாசிங்க. பாருங்க நம்முடைய நம்பிக்கை நமக்கு ஆறுதல் வேத வசனம் தான். அந்த வேத வசனங்கள் முந்தியும் வெளியிருக்குது, பிந்தியும் வெளியிருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த ஆலோசனை 3 என்ன அப்படின்னா, தேவனுடைய வசனங்களோடு பரிச்சயப்பட்டு பழக்கத்துக்குள்ள வரணும். அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு போகணும். இன்னர் ஸ்ட்ரென்த் நம்ம சொன்னோம்னா, இன்னர் ஸ்ட்ரென்த்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வெளியிருந்து அந்த பலப்படுத்துதல் அவசியம் இல்லை, அந்த பலப்படுத்துதல் நமக்குள்ள இருந்து வரும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சில சமயங்களை தனியா விட போடுவோம், அப்ப வந்துட்டு எங்கிருந்து தான் பலன் வரணும், உள்ள இன்னர் ஸ்ட்ரென்த் வரணும். இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி வரும், எங்கிருந்து தான் வரும் இன்னர் ஸ்ட்ரென்த்? முதல்ல இந்த விஷயங்கள் அவனுக்குள்ள இருக்கணும், அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணும் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அங்க வரும். உங்களுக்குள் நீங்களே பலப்பட்டு அந்த சோதனையின் காலங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். சோ அது தியானமா இருங்க, சிந்திங்க. இது மூணாவது ஆலோசனை. நாலாவது என்னன்னா, பன்னெண்டாம் வசனத்துல பேசுறார், இது கூட இதெல்லாம் பாருங்க, நம்ம படிக்கிற வசனத்தான், பட் இதனுடைய ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீங்க சத்தியம் பண்ணாதீங்க, வானத்தின் பேர்ல பண்ணாதீங்க, பூமியின் பேர்ல பண்ணாதீங்க, அது பேர்ல இது பேர்ல சத்தியமே நீங்க பண்ணாதீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன சரிங்க? சோ அப்போ அமெரிக்கன்ல இருக்கிற, அமெரிக்கா மற்ற தேசங்கள்ல இருக்க கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஒரு இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, சப்போஸ் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு புக்கு கொண்டு வந்து வச்சு கேட்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே கூட கேட்குறாங்க பைபிள் வச்சுட்டு. ஸோ அப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா என்ன இருக்கு, யாக்கோபில் 5:12 தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எதன் பேர்லையும் என்ன பண்ண வேண்டாம், ஆணையிடாதீங்கன்னு சொல்லி எடுக்கிறார். ஸோ அதனால நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அது கேரண்டி, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஆணையிட மாட்டேன். ஸோ அதுதான் அர்த்தமா கேட்குறாரு பிரதர். ஸோ அதுதான் அர்த்தமா, நிறைய பேர் இப்படி எடுக்கிறாங்க. இது மெக்கானிக்கல், சும்மா இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்களா, இதுக்கு தான் இந்த வார்த்தையை பேசியிருப்பாரு. யாக்கோபு கடைசி காலத்து ஸ்பிரிச்சுவல் பரிசுத்தவான்கள் எழுதும் போது இந்த வார்த்தை சொல்லும்போது நமக்கு இன்னைக்கு எப்படி அப்ளை ஆகுது புரியுதுங்களா? சொல்றது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு இந்த வசனம் எப்படி எழுதுந்து நமக்கு. ஸோ நாம் இதுல இந்த வசனத்துல என்ன கருத்து எடுக்கிறது, நீங்க எதின் பேர்லயும் என்ன பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு. இங்கதான் விஷயம், அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். இது நம்மளுடைய தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஸ்குள்ள நடக்கிற விஷயம் சொல்ற ஒரு எக்லீஷா எடுத்துக்கோங்க. எக்லீஷா எத்தனை சகோதரர், எத்தனை சகோதரிகள், எத்தனை பேருக்குள்ள தனிப்பட்ட உறவுகள் அங்க இருக்குது. ஸோ இந்த உறவுகளுக்குள்ள நீங்க ஒரு பரிசுத்தமான கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே பாருங்க, இது சாதாரண வார்த்தை ஆனா இது ஒரு ஆலோசனை, எப்பயுமே எல்லார்கிட்டையும் ஸ்பீக் த ட்ரூத், பிளெயின் ட்ரூத், அவ்வளோதான். உண்மை என்ன, மனசுல என்ன பட்டிருக்கு ஒரு விஷயத்து குறிச்சு அது பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க, அதுதான் விஷயம். ஜஸ்ட் ட்ரூத் பேசுங்க. ட்ரூத்னா நம்ம என்ன சொல்லணும்னா, வசனம் பேசல இப்போ இந்த இடத்துல, உள்ளது என்ன உங்க மனசுல, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நீங்க என்ன திங்க் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மையிலேயே அது சொல்லுங்க. இது வந்து உங்களுக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிறிஸ்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அப்படி நீங்க எப்பொழுதும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீங்க வாய் தந்தாவே பிரதருக்கு தெரிஞ்சிடும், பிரதர் சொல்றது என்னதான், நீங்க இன்னொரு நாள் சொல்ல வேணாம், பிரதர் நான் உண்மைதான் பிரதர் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க சத்தியம் பண்ணிட்டு பேசணுங்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க எப்பயுமே என்ன பண்ணிருங்க, பிளெயின் ட்ரூத் பேசுங்க. அதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இது வந்து இன்னொரு புதிய சிருஷ்டியை நம்ம மதிக்கிறதுக்கான அடையாளம், அவர் மேல நம்ம மதிப்பு வைக்கிறதுக்கு ஒரு அடையாளம். எந்த விஷயம், சின்ன விஷயங்கள். அதனாலதான் நம்ம மார்னிங் ரிசால்வ்ல ஒன்று இருப்போம் இல்லைங்களா, மார்னிங் ரிசால்வ் நினைக்கிறேன், இல்ல இல்ல இல்ல, கர்த்தரிடத்தில் ஓர் வாக்குறுதி இல்ல. எல்லா விஷயங்களிலும், சின்ன சின்ன விஷயங்களையும் என்னுடைய சகோதரர்கிட்ட நான் எப்படி இருப்பேன், இதுதான் இந்த வசனம், இந்த அதுதான் அந்த வசனம். ஸோ எல்லா விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளால முடியறதில்லை, நிறைய சமயங்கள் நம்மளால முடியறதில்லை. சில சமயங்களை சிந்திக்காம நம்ம நிறைய வாக்கு கொடுத்துருவோம், கடைசியில அது மிஸ்டேக் ஆயிடுவோம். அது நாலு டைம் நடக்கும்போது என்ன ஆயிடும்னா, நம்ம நினைச்சிடுவாங்க இவர் கேரக்டரே இப்படித்தான் சொல்வார் ஆனா செய்ய மாட்டார், அல்லது உள்ள ஒண்ணு இருக்கும் வெளியே ஒன்று பேசுவார், உண்மையிலேயே அந்த சகோதரன் அப்படி இல்லாம இருப்பார், பட் அங்க கூட நம்ம ஞானம் யூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, ஆமானா ஆமா, இல்லைனா இல்லை. ஸோ அந்த பிளெயின் ட்ரூத் அங்க இருக்கட்டும். ஏன்னா சகரியா 8 படிங்க, தேவன் அருமையா வசனம் சொல்றார், 16:17 பாருங்க சரிங்களா, நீங்க உண்மை மாத்திரம் பேசு, பொய்யானையின் மேல் பெரிய, அதாவது என்னன்னா, இப்படி உண்மையவே பேசிட்டு இருந்தா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, நீங்க இன்னொரு முறை உங்களுக்கு அந்த வாய்ப்பு வராது. என்னன்னா, சில விஷயங்கள் நாம சொல்ல, அவங்க நம்மள டவுட்ஃபுல்லா பாக்க, அவங்க நம்மள சந்தேக கண்ணோட பாக்க, அப்ப நாம அதையே நிரூபிக்கிறதுக்காக நாம என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட் பிரதர் நான் உண்மையா தான் பிரதர் நான் சொல்றேன், அது அவசியமே இல்லை, நீங்க சொல்லிட்டா அது உண்மை, அது அண்டர்ஸ்ட் அவங்க தானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ள நீங்க பிரதிபலிங்க, உங்களுடைய சகோதர ஐக்கியத்துல பிரதிபலிங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை பாருங்க, இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலோசனை. இதுதான் நம்ம இந்த கடைசி நாட்கள்ல, அதாவது நம்ம ஒருங்கிணைந்து செயல்படுற இந்த ஒரு அமைப்புக்குள்ள நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயமாக அங்க இருக்கும் சொல்ற. அதாவது எப்பயுமே உண்மை பேசுறது, இது நாலாவது வந்துட்டு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, ரொம்ப முக்கியமா கடைசி காலத்துல. ஏன்னா சகோதர சகோதரிகளே, இங்க இந்த கடைசி நாட்கள் என்னன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா. நிறைய சமயங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் தவறாக சொல்லப்பட்டுடும், அப்படியே டெவலப் ஆயிடும். அது பிரதர் நிறைய வார்த்தைகள் சொல்ல, டிசிமுலேஷன், பாலிட்டிக்கிங் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தை அரசியல் ஆயிடும். அப்புறம் வந்துட்டு போஸ்டரிங் அப்படின்னா உள்ள வேற ஆனா வெளிய வேற, வெளிய வந்துட்டு ஒரு மாயம் இருக்கும். சோ இதெல்லாமே உலகத்தின் ஜனங்கள்ட்ட தான் இருக்கும், அவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சில சமயங்கள்ல அது ஃபெலோஷிப்குள்ளயும் வரக்கு வாய்ப்பு. அப்போ இது கடைசி நாட்களுக்கே உரிய வஞ்சனை. இது இது உலக ஜனங்களுடைய சுபாவம், நமக்குள்ள அங்க இருக்கக்கூடாது. பட் நம்ம கூட உலகத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், நம்ம கூட நிறைய சமயங்கள் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி காத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறது இல்லை, கவனம் குறிஞ்சிடும் பொழுது இந்த விஷயங்கள் உலகத்து மனுஷனுடைய ஒரு விஷயங்கள், சுபாவங்கள் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல், உள்ளது என்னவோ உள்ளது அது இங்க இருக்கணும், நீங்க சொன்னது இங்க இருக்கணும், இங்க இருக்கிறதான் நாம சொல்லணும். ஸோ அதுதான் ரொம்ப, அது சின்ன சின்ன விஷயங்கள் எது வேணா கூட இருக்கும். நாளைக்கு வரீங்களா? வரேன்னா வரேன், வரலன்னா வரல, வரேன் ஆனா வரல, வரல ஆனா வந்துட்டோம், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் இது வந்துட்டு சாத்தான் ரொம்ப சாதகமா பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து நாலாவது மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. ஸோ இந்த வகையில் தான் அந்த வசனம் நாம் எடுத்துக்கணும், இல்லாட்டி வேற எப்படி தான் நாம் எடுக்கிறது வசனம்? நீங்க எதன் பேர்ல ஆணையிட வேண்டாம், நீங்க நடக்கிறதெல்லாம் போய் கடைசியில் அதை அவங்க நம்பணுங்கிறக்கா நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், அது மேல சத்தியம், இது உண்மை நான் அப்படித்தான் சொன்னேன், ஸ்ட்ராங், இதெல்லாம் எதுக்கு அவசியம்? நீங்க சிம்பிளா பேசலாம், அதுவே ட்ரூத்னு உங்க பிரதருக்கு தெரியணும், உங்க சிஸ்டருக்கு தெரியணும், அந்த மாதிரி உங்களுக்கு கிரியம் இருக்கணும் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு மத்தியில். ஸோ இது நாலாவது மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆலோசனை. ஐந்தாவது நம்ம பார்க்கலாம், வசனம் 13. ஆமாம் சகோதர சகோதரிகளை, இது கூட ஒரு அருமையான ஒரு ஆலோசனை. அதாவது நாம் இருக்கிற சூழ்நிலை பத்தி பேசுறாரு. அதாவது பாருங்க, நீங்க துன்பப்பட்டீங்களா அப்ப கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்ப கூட நீங்க என்ன பண்ணுங்க, சங்கீதம் பாடுங்க. ரொம்ப விஷயம் என்னன்னா, எந்த மாதிரி சூழ்நிலை உங்களை சுத்தி இருந்துட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு வேளை அது துன்பம் நிறைந்த சூழ்நிலையா இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, அது தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார், அது அனுமதிச்சுனால்தான் வந்திருக்குது. புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்தர்ப்பத்திலயும் கூட தேவன் கிட்ட க்ளோஸ் ஆகுங்க. எப்படி? ஜபத்தினால. இல்ல நீங்க கொஞ்சம் லைட்டா இருக்கா உங்க சூழ்நிலை, பிரச்சனை இல்லாம சுமூகமா ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு ஆசீர்வாதமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கூட தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். சோ அப்ப என்ன ஆயிட வேண்டாம், தேவன் கிட்ட தூரம் போட வேண்டாம். அப்ப கூட சங்கீதங்களின் மூலம் என்ன சொல்றாருன்னா, அப்ப கூட யாருக்கிட்டே க்ளோஸ் ஆயிடுங்க, தேவன்கிட்டே க்ளோஸ் ஆயிடும். சோ என்ன மாதிரி சூழ்நிலை தேவன் நமக்கு இந்த காலத்துல அனுமதிக்கிறார், அது ஒரு ஏற்றமா இருக்கலாம், ஒரு இறக்கமா இருக்கலாம், ஒரு வெற்றியா இருக்கலாம், ஒரு தோல்வியா இருக்கலாம். சோ எது மாதிரியா இருந்தாலுமே நீங்கள் உங்களை தேவனுடைய சமூகத்துல காத்துக்கொள்றதுக்கு எப்பயும் ஜாக்கிரதை உள்ளாருங்க. அதாவது பிரேயர்ஃபுல் மைண்ட், நமக்கு ஒரு மண்ணால அருமையா இருக்கும் சொல்லுவார், ஒரு முறை நம்ம ஜெயிக்கிறதும் நம்ம ஜபம் பண்றதுக்கான சந்தர்ப்பம், ஒரு முறை நாம தோக்குறதும் நம்ம ஜபம் பண்றதுக்கான சந்தர்ப்பம், ஒரு முறை நம்ம மகிழ்ச்சியா இருந்தா நம்ம ஜெபம் பண்றதுக்கான சந்தர்ப்பம், ஒரு முறை நம்ம துக்கமா இருந்தா நான் ஜெபம் பண்றதுக்கான இன்னொரு சந்தர்ப்பம். சோ இதெல்லாம் என்னன்னா, ஜஸ்ட் எந்த ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலும் தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுதான் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர்ல 4:11-13 வசனங்கள் வரைக்கும் பேசுறார். பாருங்க, இது என்ன இந்த வசனத்தினுடைய அந்த தன்மை, ஒண்ணு புரியுது நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்போஸ்தல் பவுல் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஒரே மாதிரி இருந்துட்டா நமக்கு மேலோட்டமா அங்க தெரியுது. பட் நீங்க அந்த பரிசுத்தவானுக்குள்ள வெளிப்பட்ட குவாலிட்டி என்ன, என்ன குணம் குவாலிட்டி வந்துச்சு அங்க, அவருக்குள்ள ஒரு தன்மை இருக்குது. அந்த பாருங்க, அவரு எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் மன ரம்மியமா இருந்தாலும் ஓகே, அது நமக்கு புரியுது. பட் அது அது வந்து அவர் இருந்த நிலை. நாம என்ன கேட்கறோம்னா, எப்படி அப்படி அவனால இருக்க முடிஞ்சு, அதுதான் கேக்குறோம், எப்படி அப்படி இருக்க முடிஞ்சு. அங்கதான் ஒரு தன்மை வெளிப்படும். இங்கிலீஷ்ல சொன்னா அடாப்டபிலிட்டி, அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலையும் நல்லா ஸ்டடி பண்ணுங்க, அந்த சூழ்நிலையோட ஒத்து போயிடும். என்ன சூழ்நிலை இருக்கோ நான் அப்படி இருக்க மாட்டேன், அந்த ரெசிஸ்டன்ஸே வேணாம். ஒருவேளை நீங்க பண்ணிச்சு தாழ்ந்து தான் போகணும், வேற வழி இல்ல, அதுதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க சூழ்நிலை. அப்படி அந்த சூழ்நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளும். இல்ல சில சமயங்கள ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை, தேவன் உங்களை பயன்படுத்துறார், அப்போ அந்த சமயத்துல நீங்க இன்னொரு டிஃபரன்ஸ் தான் எடுக்காதீங்க, ரொம்ப மாயமான தாழ்மை எடுத்துட்டு இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துக்கு உங்களை அப்படியே நீங்க இசைவாக்கி கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதுக்கு தேவன் இருக்கிறார், உங்களை எல்லாம் நீங்க யோசிங்க. சோ அந்த அடாப்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். சோ வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலை உங்களை சுத்தி இருக்குது, ஸ்டடி பண்ணி அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை நீங்கள் ஒப்புரவாக்கி கொள்ளுங்க, அடாப்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுதான் ஆக்சுவலா யார் பண்ணிட்டானா, அப்போஸ்தல் பவுல் பண்ணிட்டான். சோ அவருக்கு வாழ்வானாலும் பாப்பார், இது வாழ்ற காலம் வாழ்வார், இல்லாட்டி வேற மாதிரி தாழ்மையான இது தாழ்மையின் காலம் பாப்பார், தாழ்மையாயிடுவார். சோ அந்த அடாப்டபிலிட்டி அது இருக்கும் போது தான், இது இருக்கும் போது தான் ஒருத்தர் என்ன சொல்லலாம்னா, ஆமா அப்படின்னாலும் இப்படின்னாலும் எப்படின்னாலும் எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு அந்த ஒரு பக்குவம் தேவன் கொடுத்துருக்கார். அவங்க மாத்திரம் அந்த அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். சோ அது ரொம்ப முக்கியம், நிரந்தரத்தன்மை, ஸ்திரத்தன்மை. சோ அப்போ ஐந்தாவது ஆலோசனை, கால சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி இந்த கடைசி நாட்கள்ல உங்களை பழக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இது வந்து ஐந்தாவது ஆலோசனை. ஆறாவது ஆலோசனை 14 வசனத்துல பார்க்கிறோம். ரொம்ப அருமையான மிக முக்கியமான ஒரு ஆலோசனை இந்த கடைசி காலத்துல. சோ உங்களில் யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டால், சோ இந்த வியாதி சகோதர சகோதரிகளே எப்படி வேணா இருக்கலாம், இது வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ், ஆவிக்குரிய வியாதி. அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, கொஞ்சம் பின்வாங்கின நிலைமையில நாம் இருக்கிறோம்னா அந்த மாதிரி சூழ்நிலை இப்ப நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசி காலத்துல. சோ அப்ப நாம் என்ன பண்ணணும், இங்க அப்போஸ்தலர் சொல்றாங்க அந்த விஷயம். சோ இந்த ஆவிக்குரிய வியாதி ரெண்டு காரணத்தினால வரலாம். ஒன்னு கொஞ்சம் அதிகமா வேலை செஞ்சு ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு, அது உண்மையிலேயே ஒரு டயர்டு, உண்மையிலே நல்லா தான் வேலை செஞ்சீங்க, தேவனால் பயன்படுத்தப்பட்டீங்க, அப்படி பண்ணும்போது சில சமயங்களில் நம்மளுடைய மனசும் உடம்பும் சோர்ந்து போயிடும், ஒரு சேஞ்ச் கேட்கும் நம்ம சரீரம் மைண்ட் எல்லாம் ஒரு மாற்றம் கேட்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றம் உடனே திடீர்னு எல்லா விஷயத்துலேருந்து சைலண்ட் ஆகும், அப்படி கூட வரும், அது கூட ஒரு சிக்னஸ் தான். இன்னொன்று என்னன்னா பாவங்கள் செஞ்சு தேவன் கற்பனைகள் மீறி நடந்து அதனால நல்லா மனசில் குத்தப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி நீங்க ரொம்ப சோர்ந்து போய் பரிசுத்தாவி எல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிக் ஆயிடும், இது கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். இது மாதிரி நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் இந்த கடைசி நாட்கள். சோ இந்த மாதிரி நீங்க சிக் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படி சொல்லும் போது அவர் அங்க சொல்றார் சில ஆலோசனை. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள நமக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்றார், அது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, அவரை நம்ம பார்க்கணும். ஏன்னா அதே அனுபவங்களுக்குள்ள அவர் போனார், அவர் பாவம் செஞ்சு சிக் ஆகல, மாறாக அவர் முழுக்க முழுக்க தேவனால் பிரயோகிக்கப்பட்டு சோர்ந்து போனார். அந்த கிணத்துக்கு பக்கத்துல எல்லாம் உட்காரும் போது ஃபுல் டயர்ட் அவருக்கு, ஆனா அந்த டயர்ட் அவர் வேற எதுவும் மிராக்குலஸா பண்ணல, பட் டயர்டு உட்கார்ந்தாரு அவ்வளவுதான். கிணத்து கண்டையில போய் உட்காந்தான்னு தான் நமக்கு வசனம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய டயர்னஸ் என்ன, அவர் எவ்வளவு பேசினாரு, எவ்வளவு நடந்தாரு, எவ்வளவு பசி, அதுல என்ன ஆயிடும், ரொம்ப சோர்ந்துட்டு அப்படியே உட்காந்தாரு. சோ அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம போல் எல்லா விஷயத்திலயும் சோதிக்கப்பட்டோம். கர்த்தரே வசனம் வந்து எபிரேயர் 12:3 வாசிக்கிறோம். எபிரேயர் 12 என்ன அருமையான ஒரு வார்த்தை, தமக்கு முன்னால பாவிகள் செஞ்சாங்க, என்னன்னா விபரீதங்கள், ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தரேசுக்கு எல்லா விதமான பாடுகளும் இந்த பாவிகள் மூலம் வந்துச்சு, அதெல்லாம் விபரீதங்கள் சொல்றாங்க, விபரீதம். ஆனா அது எல்லாம் சகிச்சு கொண்டு அவரை நீங்க நினைங்க, அது ரொம்ப பெஸ்ட் நமக்கு சொல்யூஷன். ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றாரு, அப்போஸ் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சொல்யூஷன் சொல்லலாம். முதல்ல நாம் செய்யலாம், நம் ரட்சகர் நம்ம நினைக்கலாம், நம் தலை நாம் நினைக்கலாம், கண்டிப்பா அவர் வச்ச அடித்தான் நாம் எடுத்து வைக்கணும், ஓகே. ஆனா இங்க அப்போஸ் இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு, இங்க நம்ம பாருங்க, இங்க சொல்ல போது அவரு என்ன சொல்றாரு, அவரு பாருங்க, இது ரொம்ப அருமையான ஒரு ஆலோசனை இந்த கடைசி நாட்கள் நமக்கு இருக்குது. வியாதிப்பட்டா சபையின் மூப்பர்கள் நீங்க வரவழைங்க. சோ இங்க மூப்பர்கள் சொல்லும் போது வெறும் மூப்பர்கள், சபையின் மூப்பர்கள் மாத்திரம் இல்ல. சோ அந்த லிஸ்ட்ல யார் யார் எல்லாம் வராங்க, இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில துவண்டு போனீங்கன்னா, சோர்ந்து போனீங்கன்னா, பலவீனப்பட்டு போனீங்கன்னா, உங்கள் கண்க்கு முன்னாடி சில பேர் வைங்க, அவங்க உங்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மூத்த, அதாவது இடுக்கமான வாசல்ல உங்களை விட அதிகமா கஷ்டப்பட்டு, உங்களை விட அதிகமான அனுபவங்கள் வாங்கி, உங்களை விட அதிகமான பிரயாசங்கள் ஏறெடுத்துட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்ச ஒரு சகோதரனா இருக்கலாம், ஒரு சகோதரியா இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி பூரண கிரியை செய்யறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சம். அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அந்த சகோதரர் கூட கொஞ்சம் இருங்க. இது ரொம்ப அருமையான அட்வைஸ் சொல்றேன். அதைத்தான் அந்த மூப்பர்களை நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு வரவில்ல. இது எங்க நம்ம பண்றோமா, கரெக்டா இல்லைங்களா? நம்ம அது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் போயிட்டா நம்ம அதை அங்கே செய்யறோமா, சொல்லிடுக்கிற மாதிரியே செய்யறோமா? செய்யறதுல அப்படின்னு என்னன்னா, அவர் அதை பத்தி அங்க பேசவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதர்லி கவுன்சில் எடுங்க. உங்களுக்கு முன் தேவன் அருமையான உதாரணமா வச்சிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க வாழ்க்கையில பரிசுத்தாவி கிரியை செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு உறுதியா தெரியும். அப்படிப்பட்டவங்களோடு கொஞ்சம் காலம் செலவிடுங்க, அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். இது நம்ம பர்சனலா உணர்ந்திருக்கலாம், சிலர் உணர்ந்திருக்கலாம். கண்டிப்பா அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, கண்டிப்பா பிரதர்ஸ்க்கு அந்த சந்தர்ப்பம் நிறைய கிடைக்குது, அது உண்மை. சகோதர சகோதரிகளை சில சமயங்கள் அந்த மாதிரி சகோதரிகள் கூட சகோதரி கூட நாம இருக்கும் போது நாம் நம்ம எரியாமையே நம்ம ஸ்பிரிச்சுவலா பெனிஃபிட் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அங்க சொல்றேன், என்னன்னா, உங்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ள தேவன் வச்சிருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து பிரயோஜனப்பட்டுக்கொள்ளும். அதான் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க யாராவது ஸ்பிரிச்சுவல ரொம்ப சிக் ஆயிட்டீங்களா, அந்த பிரதர்லி லிங்க் ஃபெலோஷிப் சகோதர சகோதரிகளுக்குள்ள, அதாவது நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருக்கணும், அது உண்மையாவும் இருக்கணும், அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். ஸோ அவங்கள்கிட்ட நீங்க அந்த பரிசுத்தாவி கிரியை செய்யறது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, அப்போ அந்த சமயத்துல நீங்க இன்னும் என்ன கூட செய்யணும்னா, ஒருவேளை எந்த பாவம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க நீங்க யோசிங்க. ஸோ அந்த பாவத்தை கூட விட்டுட்டு இனிமேல் அந்த பாவம் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஒரு பயங்கரமான உறுதிமொழி எடுத்துட்டு, அந்த உறுதிமொழி நிறைவேற்றுக்கு ஒரே சிந்தையில நீங்க பிரயாசப்பட்டுட்டு, இந்த மாதிரி சகோதரர்கள் சகோதரிகளோட உங்களுடைய ஐக்கியம் ஏற்படுத்திக்கிட்டு நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய பரிசுத்தாவி உங்களுக்குள்ள அருளப்படுவது நீங்க உணரலாம். இது ஒரு முதல் முறை. இல்லாட்டி தேவன்கிட்டயே அந்த பரிசுத்தாவிக்காக நேரடியாக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. சோ அது கூட தேவன் தம்முடைய பரிசுத்தாவிய உங்களுக்கு அங்க கண்டிப்பா அங்க தருவா. சோ அப்போ வசனம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ பூமிக்குரிய அப்பாட்ட நீங்க கேக்குறீங்க, நீங்க கேட்டது அவங்களே ஞானமா கொடுக்க போதும். அப்ப தேவன் பரிசுத்தாவிய அதிகமா தருவது அதிக நிச்சயம் அல்லவா? சோ இது ரொம்ப முக்கியம். சோ இது எப்பன்னா, நீங்கள் வியாதிப்பட்டால் எப்போ, இந்த கடைசி காலத்துல, இந்த கடைசி வினோதமான சூழ்நிலைக்கு மத்தியில நீங்கள் ஸ்பிரிச்சுவல் சிக் ஆயிட்டீங்கன்னா, இது அருமையான சொல்யூஷன், பிராக்டிக்கல் சொல்யூஷன், தீர்வு, அதாவது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு தீர்வு. இது நாம கவனிக்க தவிர தீர்வு, சிந்திக்க மறுக்கிற தீர்வு. இன்னொரு பிரதர் கூட இருக்கிறது மூலம் நம்ம மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுமா, கண்டிப்பா. அவர் ஸ்பிரிச்சுவலா வழி நடத்தப்படுகிற ஒரு சகோதரனா இருந்தார், அவருக்குள் தேவனுடைய பரிசுத்தாவி பூர்ண கிரியை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தார். உங்களை விட அவர் இந்த இடுக்கமான வாசல்ல அதிக உபத்திரவம் சோதனை பிரயாசம் எடுத்தவரா இருந்தார். அவர் வாழ்க்கையில அவர் கூட இருக்கிறதின் மூலம் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு. பாருங்க, இதெல்லாம் சாதாரணமா சிந்திக்கிற விஷயம் இல்லை. ஆனா இந்த பாடம் எல்லாம் சகோதரர்களே அனுபவத்திலிருந்து எழுதுறாங்க, இதெல்லாம் அனுபவத்திலிருந்து எழுதுற பாடங்கள். ஏன்னா இதே ஒரு இடுக்கமான வாசல்ல நடக்கிற ஒருத்தர் அது எல்லாம் உணர்ந்து இருக்கும் போது அவர் நமக்கு இந்த விஷயங்களை அங்க எழுதுறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அப்போ பரிசுத்தாவி மற்றவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்யறது பார்த்து அவங்களோட இசைவதின் மூலம் கூட நமக்கு அந்த பரிசுத்தாவி தேவன் அருள்றா. அதே சமயத்துல தேவன்கிட்டயே நேரடியா கேட்கறதின் மூலம் கூட நம்ம அங்க பெற்றுக்கொண்டு அந்த வியாதியிலிருந்து குணமாகறோம். இது ஆறாவது ஆலோசனை. ஏழாவது கடைசியான ஆலோசனை நாம் எங்க பார்க்கலாம், 16 வசனம். இன்னைக்குமே கடைசி பாயிண்ட் ஹைலைட் பாயிண்டா இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இல்லைங்க. சதுமார்த்த இந்த பாயிண்ட் கூட ரொம்ப சீரியஸ் பாயிண்ட், ரொம்ப அருமையான ஆலோசனை. இந்த கடைசி காலத்துல நாம் எல்லா சோதனை போராட்டங்களுக்கு மேல நிக்கணும் அப்படின்னா அவர் கொடுக்கிறார் பாருங்க ஒரு அருமையான ஆலோசனை. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மேல அதிகாரம் கொடுங்க. வார்த்தை புரியுதுங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் மேல அதிகாரம் கொடுங்க, அதாவது உங்கள் மேல அவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. இது இது வசனம், நம்ம வசனம் பார்த்து தான் நம்ம அங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றாரு 16, நீங்கள் சொஸ்தம் அடையும் படி. காரணமே ஆரம்பிச்சிட்டார். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க சொஸ்தமாவருக்கு சொஸ்தமாவருக்கு முன்னாடி என்ன ஆயிருப்பீங்க, நீங்க கண்டிப்பா சிக் ஆயிருப்பீங்க, ஃபுல் பலவீனம் ஆயிருப்பீங்க, ரொம்ப தப்பு பண்ணிருப்பீங்க, எங்கேயோ போயிருப்பீங்க. இப்ப அங்கெல்லாம் இருந்து அந்த மாதிரி பாத்துல இருந்து நீங்க சொஸ்தம் அடையணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்றாரு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அப்படின்னா என்ன பண்றது, நாம் செஞ்சிட்ட தப்பு அதையெல்லாம் போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் பிரதர், நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அது நம்ம சொல்லணும்னு சொல்றாரா இல்ல சரிங்க. எப்பயுமே நமக்கு என்னத்தான் பண்ணிடுறோம் அப்படின்னா பண்ணுவோம்னா அந்த டைரக்ட் மீனிங் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. சோ இது கூட நம்ம பண்றது இல்லையே இல்லைங்களா, பர்சனலா செக் பண்ண அதை நம்ம பண்றோமா, எவ்வளோ மனசுக்குள்ள நடக்குது நமக்குள்ள, ஆனா அதெல்லாம் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் போய் சொல்றோமா ஓப்பமா, ஆனா இங்க அப்படி சொல்றது தான் இங்க சொல்றோம். சோ இது என்னன்னா, ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் குற்றங்கள் தவறுகள் இதுக்குள்ளே நாம் அகப்பட்டு இருந்தா, அது நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்த்து அறிஞ்சு அவங்க அதைய உணர்ந்திருந்தா, இப்போ அவர்கள் வந்து உங்களை சீர்பொருந்த பண்ணுவதற்கு முயற்சிகள் எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுங்க. அவங்கள் உங்க மேல பொறுப்பாளிகள்ங்கிறத நீங்க உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி பண்ணா என்ன பண்ணுவோம் நாமோ, அவங்க வந்து நமக்கு என்ன சொல்றாங்க கேட்போம், செவி சாய்ப்போம், அதன் மூலம் நாம சுவஸ்தம் அடைவோம். ஏன்னா அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரதர், அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி தான் கிரியை செய்யும். சோ அவங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டுட்டு அது தப்பு பலவீனம் குறைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உரிமையில வந்து உங்ககிட்ட சொல்லும் போது, ஆக்சுவலா அது அந்த பிரதர் பேசல, அந்த சிஸ்டர் பேசல, அவங்க மூலம் தேவன் நம்ம கிட்ட பேசல. ஏன்னா தேவன் நேரடியா வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டார் சரிங்களா, இவ இப்படித்தான் பேசுவார். சோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இப்போ இது தேவன் எப்பயுமே பண்றார், எப்பயுமே பண்றார், ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா நாம் அனுமதிக்கிறது இல்ல. யாராவது ஒருத்தர் நம் குற்றங்கள் கண்டுபிடிச்சு பலவீனங்கள் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப நல்ல முறையில, முதல்ல அங்க அது கூட நடக்கிறது இல்ல, அது நம்ம பாயிண்ட் பார்க்கணும், ஆனா நல்ல முறையில வந்து தன்மையா நமக்கு ஆலோசனை அக்கறையா செஞ்சாங்கன்னா நாம் அதை எடுத்துக்கிறதே இல்லை. என்னன்னா அது அதுக்கு அவரு அதிகாரி அல்லன்னு நாம் நினைக்கிறோம். என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நாம் நினைக்கிறோம், நீங்க சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னாமோ நம்ம ஃபீல் பண்ணுவோம். சோ பட் இந்த வசனத்துல அவர் சொல்றாரு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிக்கைங்கன்னு என்னன்னா, ஒரு ஒருத்தரும் இன்னொருத்தர் மேல பொறுப்புள்ளவங்களா இருக்கும், அது கிளிஷா மாத்திரம் இல்ல ஹோல் பாத அங்கங்களுக்கு. ஒரு சகோதரன் தவறி போட்டா அவர் தெரியாம பண்ணிட்டு இருந்தாருன்னா இப்ப அவர் மேல எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நான் தவறி போயிட்டா என் மேல இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் உண்மையிலேயே என்னுடைய பலவீனங்களிலிருந்து வெளியே வரணும்னா நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த அதிகாரம் நான் கொடுக்கணும். நான் ஒருவேளை தப்பு பண்ணா, ஒருவேளை பாதை மாறி போனா நீங்க உரிமையா என்னை கண்டிங்க சொல்லுங்க. அப்படின்னா மேயர்லி இந்த வார்த்தையை போய் சொல்றது இல்ல, அப்படி செய்யுங்க, அப்படி அது நடக்கும் போதே நான் அதை ஏற்றுக்கொள்றது. எஸ் பிரதர் மூலம் தேவன் சொல்றார், அது தேவன் தான் சொல்லிட்டார். சோ இது ரொம்ப முக்கியம், அந்த அக்கௌண்டபிலிட்டி இங்கிலீஷ்ல சொல்றோம், பொறுப்புள்ளவங்க நம்ம ஒருவொருத்தரும் இன்னொருத்தர் மேல பொறுப்புள்ளவங்க இருக்கணும் சகோதர சகோதரிகள். அப்படின்னா மற்ற சகோதரிகளுக்கு எல்லாம் என் மேல ஒரு பொறுப்பு இருக்குன்னா நாம் என்னதான் பண்ணணும், அந்த சகோதரர்கள் மூலம் தேவன் நம்ம கிட்ட என்ன செய்யறாரோ அதுக்கு வழிவிட்டு அங்க இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ரொம்ப அவசியம். அதனால்தான் இதே விஷயம் எங்க பேசுறாரு, மத்தையும் 18:15-17 நியூ கிரியேஷன் சப்ஜெக்ட்ல இது பேசணும், ரொம்ப முக்கியமான வசன பகுதி இது. பாருங்க இதெல்லாம் ஏன் பேசுறாரு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரிகள். எக்லீசியால அந்த டிசிப்ளின், கிறிஸ்தவ ஒழுக்கம், அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம், இதெல்லாம் வெளிப்படுற ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான வசன பகுதிங்க. சரி ஓகே, இது வந்து நாம் எப்படிதான் பாக்குறோம்னா, நியூ கிரியேஷன்ல எப்படி பார்த்தோம்னா, ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எப்படி டீல் பண்றது தான் பார்த்தோம். பட் இங்க அந்த ஆங்கிள் பாக்கிறது இங்க என்ன சொல்றாருங்க பாருங்க, ஒருத்தர் தப்பு செய்யறது நம்ம பார்த்துட்டா நம்ம என்ன செய்யணும் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா பாருங்க, போய் பர்சனலா சொல், நான் ஏன் சொல்லணும் கேட்கும், நான் எதுக்கு தேவனே சொல்லணும், அது என் வேலையே இல்லை, நான் எதுக்கு சொல்லணும். தேவன் சொல்றாரு இப்பா நீ அவருடைய சகோதரன்ப்பா, உனக்கு அவர் மேல பொறுப்பு இருக்கு, அதான் தேவன் சொல்றாரு. நீ சொல்லாம வேற யார் சொல்லுவா, உன் மூலத்தை நான் பேச முடியும், நீ பேசாடி நான் எப்படி பேச, தேவன் கேட்கிறார். இது பொறுப்பு, அவர் உன் சகோதரன், அவர் உன் சகோதரி, அது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தப்பா போனா நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், நீ பார்த்துத்தானே இருந்த, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி, நீ கணக்கு கொடுக்கணும், நான் உங்ககிட்ட கேட்பேன், நீ பார்த்துத்தானே இருந்த, இப்ப நீ தான் போய் சொல்லணும், பார்க்காத இன்னொருத்தர் போய் சொல்ல முடியாது. அந்த என்ன சொல்றாரு, அங்க பொறுப்பு நம்ம மேல இருக்கு சொல்ற, நீங்க போய் சொல்லுங்க, நான் போய் ஒருத்தர் சொல்றான் கேட்கல, மறுபடியும் அவர் சொல்றாரு பாருங்க, இப்ப நீ என்ன பண்ணு, இன்னொருத்தர் கூட கூட்டிட்டு போயிட்டு போய் சொல், அப்படி கூட கேட்கல. என்ன பண்றது, இன்னொரு மூணு பேர் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கூட சொல், அப்படி கூட பண்ணல. என்ன பண்றது, இங்கிலீஷா முன்னாடி போய் சொல், ஒரு பிரதர் தப்பு செஞ்சுட்டா இவ்வளவு வேலை செய்யறது எனக்கு வேலையா, நம்ம யோசிக்கலாம். பட் இங்க என்னன்னா, ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரி மேல அவர்கள் தவறும் போது, பலவீனப்படும் போது, சோர்ந்து போகும் போது, எது நடந்து நடந்தால் கூட அவங்க மேல நமக்கு தேவன் வைத்திருக்கிற பொறுப்புணர்வு தான் சொல்றேன். இந்த பொறுப்புணர்வு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அந்த பொறுப்பு நிறைவேற்ற விதம் இருக்கு. நிறைய பேர் இந்த பொறுப்பு உணர்ந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு மூஞ்சில் அடிக்கிறது அப்படியே, எந்த இடம் சூழல ஒன்னும் பாக்குறது இல்ல, ஜஸ்ட் குற்றத்தை மாத்திரம் அப்படியே. அது மெத்தடே இல்ல, அது மெத்தடே இல்ல. நாம் இது ஏன் செய்யணும்னா, தவறி போயிட்டு இருக்க ஒரு சகோதரன் திரும்பி வரணும். ஆனா நாம் எடுக்கிற மெத்தட் என்னன்னா, தவறி போயிட்டு இருக்கிறவருக்கு திரும்பி வரக்காத்தான் சொல்லுவோம், ஆனா அவர் திரும்பவே மாட்டார் அந்த மாதிரி சொல்லுவோம். வேஸ்ட், அது மெத்தட் இல்ல. அந்த கிறிஸ்டியன் மெத்தட் இருக்கு சகோதர சகோதரிகள், அதுதான் இங்க அங்க பேசுறார். சோ அப்போ அந்த ஒரு தன்மையா, அந்த அன்புல, அதாவது பாருங்க, பி ஜெனுவின்லி கன்சர்ன்ட், அதான் ரொம்ப அருமையான வார்த்தை. உண்மையான மனசுல நீங்க அவர் மேல அக்கறை கொள்ளுங்க. அந்த உண்மையான அக்கறையா இருந்துச்சுன்னா அது வெளிப்படுற விதமே தனியா இருக்கும். பி ஜெனுவின்லி கன்சர்ன்ட் அபவுட் தி லைஃப் ஆஃப் யுவர் பிரதரன், உங்களுடைய சகோதர சகோதரர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து உண்மையான அக்கறை கொள்ளுங்கள். When issues arise, ஒருவேளை அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உருவானா, be disciplined enough, போதுமான அளவுக்கு ஒழுக்கத்தோட, be disciplined enough to address them in the appropriate manner, போதுமான அளவுக்கு ஒழுங்கான முறையில அவங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்துல அதை நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. And above all, be willing to let your brethren hold you accountable for your actions, your behavior, your words. So இது ஒன்னே மாத்திரம் இல்ல, நீங்கள் செய்யறீங்க அதே போல எல்லாவற்றுக்கும் மேல உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க முழு மனசு ஒத்துழைப்பு கொடுங்க. சோ இது அந்த அருமையான வசனம். நீங்கள் சொஸ்தமாகணும்னா, சோ அறிக்கையிடணும் அப்படின்னா என்னன்னா, அது வெளியரங்கமாய் அவர்கள் மூலம் சீர்பொருந்துதல் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு அதற்கு ஒத்துழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த அக்கௌண்டபிலிட்டி கொள்கை ரொம்ப முக்கியம். நம் ஒருவருக்கு ஒருத்தர் பொறுமை, அதாவது பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம் புரிஞ்சு கொண்டுட்டு சகோதர சகோதரிகளே, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மத்தியில அந்த சரியான விதத்துல, சரியான தன்மையில, அந்த உண்மையான சகோதர அன்புல, அந்த சிநேகத்துல, தாழ்மையில நாம் இதை வந்து அங்க செய்யணும். ஏன்னா இதே விஷயம் யூதால பேசுறாரு 21-23 வசனம் வரைக்கும். என்ன ஒரு அருமையான ஆலோசனை இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த நம்ம கரெக்ட், இது இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகள். ஒருவர் மேல ஒருத்தர் மேல இன்னொருவருக்கு பொறுப்பு இருக்கு, நாம் அது செய்யணும். அது உண்மையிலே ஒரு டிவைன் குவாலிட்டி, அது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த அந்த செய்யற விதம் ரொம்ப முக்கியம். சோ பொறுப்பு எந்த அளவுக்கு உணர்றோமோ, அது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை நிறைவேற்ற விதம் டபுள் மடங்கு முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அது சொல்லும் போதா இங்க சொல்ற அல்லாமலும் நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, பகுத்தறி உள்ளவர்களா இருந்து. பாத்தீங்களா வார்த்தை, யார்கிட்ட எந்த சூழ்நிலையில எந்த வார்த்தை எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியணும், அது பகுத்து பார்க்க தெரியணும், அந்த அறிவு உள்ளவர்கள் போல் நாம் நடந்து கொள்ளும், நாம் நடந்து கொள்ளும். சோ அதுதாங்க இந்த விஷயம், இந்த பொறுப்பு நம்ம கையாளும் போது இது நாம் செய்யணும். அதுதான் அவர் சொல்றாரு, பகுத்தறிவு உள்ளவர்களை, இல்லாட்டி ஏன் அந்த வார்த்தை அங்க சொல்லணும், பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து சிலருக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் பாராட்டி. ஏன்னா சிலர் இல்ல, அநேகர் அவங்களுடைய குற்றங்கள் சகோதரன் சகோதரி மூலமாகவே சுட்டி காட்டப்படும் போது எப்படித்தான் இருக்க விரும்புறாங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா இருந்தா தான் ஏத்துக்குவாங்க, ரொம்ப ஜென்டில் ஹேண்ட்லிங்கா இருந்தா தான் அவங்க ஏத்துக்குவாங்க. பட்டும் படாமலும், பட்டும் படாமலும் அப்படி பர்சனலா போய் பேசும் போதே கூட, எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாவே கூட, நம்ம அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட் பேசுறோம், அவர் செஞ்சுட்டு தப்பு பண்ணி பேசிட்டோம், என்ன தெரியுங்களா இந்த தப்பு சொல்லும் போது, உடனே தப்பு செஞ்சு ஒரு புட்ட தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் ஒரு 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 நிலைக்கு போயிடுவார். இல்ல இல்ல நான் அப்படி பண்ணல, நான் அப்படி திங்க் பண்ணல, அந்த அந்த வார்த்தை வந்துடும், அது வரவே கூடாது. அவர் அதை உணரணும், உணர்றதுக்கு அவருக்கு அவகாசம் கொடுக்கணும், சூழ்நிலை கிரியேட் பண்ணணும். ஸோ அப்ப எப்படி இருக்கணும்னா, ரொம்ப இன்டைரக்டா தான் பேசணும், அது கூட ரொம்ப இன்டைரக்டா, ரொம்ப ஜென்டில். அதான் சொல்றாரு, பகுத்தறி உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. எப்போ அந்த வேலையை நீங்க செய்யும் போது, எப்போ அவர் அக்னியிலிருந்து இழுக்கும் போது, பாருங்க என்ன வார்த்தை, அக்னியில் இருக்கிறவங்க இழுக்கிறோன்னா எப்படி போய் இழக்க முடியும், இல்லைங்களா. அவருக்கு நம்ம கை வேகமா பிடிச்சி இழுத்துட்டா கையில காயமாயிடும், அங்க போய் இறக்கம் பாரு. என்ன என்ன பேசுறாரு? அடையாள பாஷையில பேசுறாரு. சோ அவர் அவர் இருக்கிற ஒரு ஒரு பாவ சூழ்நிலை, ஒரு ஒரு சோதனையான கட்டத்துல இருந்து அவர் நீங்க கொண்டு வர்றதுனா கூட அது ரொம்ப ஜென்டலா செய்யுங்க. இரக்கம் தெரியணும் அதுல, அதுல பகுத்தறிவு கூட நீங்க செயல்படுத்தணும், சும்மா ரஃப் அண்ட் டஃப் இல்ல. நம்ம ஆனா நமக்கு என்ன சுபாவம்னா, சகோதர சகோதரி, நம்மளே ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டார் தெரிஞ்சிச்சு நம்ம பிரதர், இப்ப அது அது நம்ம செய்யறது இல்ல, அதுல நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம அவருக்கு சுட்டி காட்டும் போதே என்ன ஆயிடும்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிகாரத்தோரணத்தான் நமக்குள்ள வரும், கரடு முரடா தான் பண்ணுவோம். அவர் முகத்துல போய் அடிக்கிறது அப்படியே நம்ம அவர் பாயிண்ட்ஸ், அவர் அப்படியே கூனி குறுகி நிறைய பேருக்கு முன்னால அவர் என்ன ஆயிடுவாருனா, அவர் தப்பு செஞ்சதெல்லாம் போயிட்டு இந்த அவமானம் அவர் வாங்கிட்டு அவர் மறுபடியும் சீர் பொருந்தாம விடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிடும். சோ அப்படி இல்லை, நம்ம செய்யற முயற்சி அவர் சொஸ்தம் அடையும் படிக்கு, அவர் மேலும் காயமாகறதுக்கு இல்ல, அவர் சொஸ்தமாகறதுதான் நம்மளுடைய அந்த ஒரு காரணம். சோ நான் செவன்த் பாயிண்ட் நிறைய பேச வேண்டியதா இருக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாயிண்ட். சோ அப்போ சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து பாருங்க, பயத்தோட அவர் ரட்சிக்கணும், அவர் மீட்டுக்கணும். சோ அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகி அவர் மறுபடியும் மாட்டிருக்கு இல்ல, அவர் எப்படியாவது பயத்தோட அவர் ரட்சிக்கணும் அப்படின்னா அவர் எப்படியாவது சீர் பொருந்தணும், அந்த பயத்துல போய் நம்ம அப்ரோச் பண்ணணும். அந்த மெத்தட் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அந்த பிரதர்லி பொறுப்பு, அந்த சகோதரனுக்கே உரிய அந்த பொறுப்பை நம்ம எவ்வளவு பயத்தோட பண்ணி மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். சோ இந்த மாதிரி அக்னியில அகப்பட்டிருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகளை, அவங்கள் மேல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நம்ம கிட்ட தேவன் கணக்கு கேட்பார். அது மாத்திரம் இல்ல, நாம் அந்த சூழ்நிலை இருந்தா நம்ம சகோதர சகோதரிகளுக்கிட்டயும் தேவன் கணக்கு கேட்பார். அப்படின்னா அவர்கள் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நம்ம முழு மனசுல நமக்கு விடணும். ஆனா இது உலகத்துல பாப்போம் இல்லைங்களா, பாலிடிக்ஸ்ல ஒருத்தர் இன்னொருத்தர் குற்றம் சாட்டுவார், அவர் இவரை குற்றம் சாட்டுவார், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா போகாது. ஏன் போகாது? இவரும் ஒத்துக்க மாட்டார், அவரும் ஒத்துக்க மாட்டார். ஏன் ஒத்துக்க மாட்டார்? ப்ரைடு, பெருமை. ஒருத்தர் தன் குற்றம் ஒத்துட்டா தன்னுடைய சுய தன்மை இழந்த மாதிரி ஆயிடுவார், தன்னுடைய தனக்கு அது ஒரு அவமானம் சரிங்களா. ஏன்னா அவர் அப்படி இருப்பார், தன்னை பற்றி மேட்சிமையான நிலைமையில் இருப்பார், அந்த நிலைமையை விட்டு வர்றதுக்கு அவர் ரெடி இல்லை. குற்றம் ஒத்துக்கிட்டா அது போயிடும், அவர் ஒத்துக்க மாட்டார். அதனால தான் உலகத்துல இது சக்சஸ்ஃபுல் ஆகாது. பட் அப்படி இல்ல புதிய சிருஷ்டிகளுக்குள்ள. சோ நமக்குள்ள அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வேலை என் குற்றம் யாராவது வந்து என்கிட்ட சொன்னா, உண்மையிலே தேவன் கிட்ட நாம் ஜெபித்து நம்ம அதை ஏற்று அதை அலசி ஆராய்ந்து பார்த்து அதுலேருந்து மீள்வதற்கு முயற்சியில் இருக்கும். அதே பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆனா ரொம்ப முக்கியம் அது செய்யணும் ஒவ்வொருத்தரும். சோ இதெல்லாம் நம்ம வளர்ச்சி அடையும் போது தேவன் நம்ம கையில கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்புகள், மிகப்பெரிய வாய்ப்புகள். நம்மளுடைய மெச்சூரிட்டியும் வெளிப்படுவோம், மற்றவங்களுக்கு கூட மெச்சூர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த அக்னியிலிருந்து வெளிப்படுறது குறித்து அங்கே பிரதர் சொல்றார், ஏன் நம்ம அது செய்யணும், ஏன் கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் போது அருமையான ஒரு நிழல் காமிக்கிறாரு. அதாவது கர்த்தர் இயேசு கூட நம்ம எல்லாருக்கும் முதல்ல அது செஞ்சிருக்கிறார். வசன வாசிங்க, சக்ரியா 3 முதல் 4 முதல் 4 வசனம். பாருங்க இங்க பாருங்க, யோசுவா தேவன் கர்த்தருடைய தூதன் சரிங்களா, சகரியா நிக்கிறாங்க. இப்ப யோசுவா வந்து இங்க யார் கிடையாதுனா கர்த்தராகிய இயேசுக்கு, எப்படின்னா ஹெட் அண்ட் பாடி, தலை மற்றும் சரீரத்துக்கு. ஏன்னா இங்க சரீரத்துல என்ன இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அழுக்கான அங்கி போட்டு எடுக்கிறார். இது யாருடைய பாவங்கள் குறிக்குது? சபையினுடைய பாவங்கள் குறிக்குது. இப்ப இவர் இந்த யோசுவா பார்த்து தேவன் என்ன சொல்றாருனா, சாத்தான் கிட்ட சாத்தான் பார்த்து என்ன சொல்றார், சாத்தானே எருசலேம தேர்ந்தெடுத்த தேவன் உன்னை என்ன பண்ணுவார், கடிந்து கொள்வார். சோ தேவன் தான் பாருங்க, சாத்தான் கண் யார் மேல இருக்கு, யோசுவா மேல இருக்கு. சோ இப்ப தேவன் சொல்றாரு, நான் எருசலேம், நான் எருசலேமை தேர்ந்தெடுத்த தேவன் உன்னை என்ன பண்ணுவார், கடிந்து கொள்வார். இது என்ன ஒரு சின்ன ஒரு நிழல்னா, இங்க இருக்கிற புதிய சிருஷ்டிகளை கூட யார் தான் தேர்ந்தெடுக்கிறார், தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அந்த 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 புதிய சிருஷ்டிகள் மேல யாருடைய பார்வை இருக்குது, எப்பயுமே சாத்தானுடைய பார்வை இருக்காது. தேவனுக்கு அங்க விரும்புறதுல அவங்க அவரு அவர் சொல்றாரு, அவரை அவரை கணிச்சு கொள்றதா அங்க சொல்றாரு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு வசனம் வாசிங்க, இல்ல இல்ல அதுக்கு முதன் இவன், அந்த வார்த்தை தான் நமக்கு இவன் என்னாரு. இவர் பாருங்க யோசுவா பத்தி பேசும்போது இவர் யாருன்னா, அக்னியில இருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி. இதை யாரு குறிக்குது, கிறிஸ்து இயேசுவின் சரீரங்களாகி நாம் எல்லாரையுமே குறிக்குது. எல்லாருமே அக்னியில தான் இருந்தோம், ஆனா எல்லாரையுமே யார் காப்பாத்திட்டார் பாக்குறோம், கர்த்தராகியா இயேசு. பாருங்க, அவர் நமக்கு அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார், பெரிய ஆசீர்வாதம். பாவத்துல இருந்துட்டு நம்மை, அக்னியில இருந்துட்டு நம்மை அவர் தன் ஜீவன் கொடுத்துட்டு அங்க தப்ப வைக்கும் போது இப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அங்க புரியுது. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அக்னியில இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, எப்படி செய்வீங்க? ரெண்டு கேள்வி, என்ன செய்வீங்க ஒரு கேள்வி, அதை விட முக்கிய கேள்வி அதை எப்படி செய்வீங்க. சோ ரெண்டுமே நம்ம சிந்திக்கிறது இந்த ஏழாவது ஆலோசனையில இருக்குது. என்னன்னா, நீங்கள் சுஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மன ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, கன்க்ளூஷன் நம்ம வர முடியும். சோ அப்போ இந்த ஏழுமே யாக்கோபு சுவிசேஷ யுகத்தின் முடிவுல கடைசி காலத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு மிக பிரயோஜனமாக கூறுகிற ஆலோசனைகள் நாம் சிந்திக்கலாம். இன்னும் நம்ம வீட்டுல அது மெடிடேட் பண்றது பிரயோஜனமா இருக்கும். ஆனா அவர் அங்க சொல்லும் போது தீர்வை என்னத்தான் அவர் சொல்றாரு தெரியுங்களா, இதெல்லாம் பேசும்போது ஏழு பாயிண்ட்ஸ் அவர் பேசுறாரு. ஏழு பாயிண்ட்ஸ் எதை பத்தி பேசுற கவனிச்சனா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரதர்லி ஃபெலோஷிப்குள்ள பேசுறாரு, அந்த சகோதர ஐக்கியத்துக்குள்ள பேசுறாரு. எப்போ? கடைசி காலத்துல. ரெண்டு பேசுறார், கடைசி காலத்துல ஐஸ்வர்யவான்கள் ஒரு குரூப், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அவங்களுடைய மன நோக்கம். இன்னொரு குரூப், கடைசி கால பரிசுத்தவான்கள், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு நோக்கம். ஏன்னா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாரு, என்ன சொல்றாருன்னா, ஆமா இந்த கடைசி காலத்துல அங்க அந்த ஐஸ்வர்யவான்களுக்குள்ள கூட நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஆனா அவங்க அந்த கடைசி காலத்துக்கு தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி அதை அந்த கடைசி காலத்தை எதிர்கொள்வதற்கு முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அது மாத்திரம்ல, அவங்க சந்திக்கிற பிரச்சனை அந்த பினான்சியல் கிரைசிஸா இருக்கும், அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, அதே கடைசி காலத்து பரிசுத்தவான்களுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கடைசி காலத்துல. என்னத்துலன்னா, அந்த சகோதர உறவுல, அதுதான் விஷயம், அந்த சகோதர உறவுல பிரச்சனை இருக்கும், அந்த பிரதர்லி ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கும், அந்த ஃபெலோஷிப்ல ஐக்கியத்துல பிரச்சனை இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க ஐஸ்வர்யத்தை நம்பி இல்லை அந்த பிரச்சனையை மேற்கொள்றது. இந்த ஏழு ஆலோசனைகள் ரொம்ப சிம்பிள் ஆலோசனைகள். சோ அப்போ நீங்க தேவையில்லாத மைண்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்க வேணாம், ஜஸ்ட் இந்த ஏழு ஆலோசனைகள் நினைவு கொள்ளுங்க. கண்டிப்பா அப்போ இந்த கடைசி காலத்துக்கு நீங்கள் கூட தகுந்த முறையில ஆயத்தப்படுகிறவர்களாக காணப்படுவீர்கள். சோ அப்படி இருக்கும் போது நம்ம உறுதியா ஒரு வசனம் சொல்லலாம். எங்க வசனம் அப்படின்னா, வசனம் ஒண்ணு படிங்க. ஓகே, அது மிஸ் ஆகுது, பரவாயில்ல. சோ அப்போ இந்த ஏழு ஆலோசனைகள் சகோதர சகோதரிகளே நம்ம மைண்ட்ல நம்ம நினைக்கணும். முதல்ல என்னன்னா, இந்த நாட்கள்ல நமக்கு வர சோதனை போராட்டங்கள்னால சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனா அதே சமயத்துல அதுக்கு மதியில நீடிய பொறுமையோடு ஒப்பு கொடுத்து சகிப்பு தன்மை வளர்ந்து நமக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவி வெளிப்படுவதற்கு நம்ம தைரியம் உள்ளவங்களா இருக்கும். அதன் மூலம் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கான ஓட்டத்துல அவங்கள் ஜெயம் கொள்வதற்கு அது ஒரு உதவியாக அங்கு இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, தேவையில்லாத சின்ன சின்ன குறைகள் உங்கள் மேல் சுமர்த்தப்பட்டாலும் அதைய பெரிதாக நினைத்து உங்கள் கான்சக்ரேட்டட் டைம்ஸ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சோ அது தேவன் பாப்பா, கர்த்தர் இயேசு பாப்பாங்க. ஆனா முதல்ல அது ஒரு சின்ன சின்ன விஷயம், அது முக்கியமானு பாருங்க. அது முக்கியம் இல்லைங்க போது விட்டுடுங்க. ஒருவேளை அப்படி முக்கியமானதா இருந்தா அது கூட தேவன் பார்க்கட்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டைம் கரெக்டா பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. மூணாவது என்ன சொல்லலாம்னா, தேவனுடைய சத்திய வசனங்கள் அதை பரிச்சயமாக்கி கொண்டு ஏற்ற சமயத்துல சோதனைக்கு மதியில் அந்த வசனங்களை முன் கொண்டு வந்து அதன் மூலம் உங்களுக்குள்ளிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு தயாராகுங்கள். நாலாவது என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில உண்மையா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது சொல்லும் போது, எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியில நாம சீர், அதாவது அடாப்ட் ஆயிட்டு அந்த சூழ்நிலைக்கு தக்கபடி நம்மை நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம மைண்ட்ல பக்குவப்படணும். அது ஐந்து. ஆறாவது சொல்லும் போது, நம்ம சகோதரர்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் மூலம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வியாதிகள்ல இருந்து நம்ம பலப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அது கூட நாம் செய்யணும். ஏழாவது கடைசியா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மேல உள்ள நம்முடைய பொறுப்புகளை நாம் நிறைவேற்றணும். அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பொறுப்புகளை அவங்க நிறைவேற்ற நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். இது எல்லாம் அந்த கிறிஸ்டியன் கிரேசஸோட செய்யணும். அதாவது ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே அந்த கிருபையான குணலட்சணங்களோடு வெளிப்படுத்தணும். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சகோதர சகோதரிகளே, ஒரு விசேஷித்த பாடம் சகோதரனை கொண்டு இன்றைக்கு நமக்கு தேவன் வழங்கியிருக்கிறார். இதை நாம் பொறுப்பிலே கொண்டு நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். ஆதாரமாக ஒரு வசனம் படிங்க, 1 பேதுரு 1:12. தேவ தூதர்களும் நம்மை உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார். இதை நாம் கருத்தில் கொண்டு நம்ம ஓட்டத்தை சீராக ஓடி முடிப்போம். சபைக்கு சில அறிவிப்புகள். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தப்படி தேவன் தெரிந்து கொண்ட பட்டணமாகிய திருநெல்வேலியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் நேற்றுக்கு 65 சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஜெபித்த உங்களுக்கு அனைவருக்கும் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கும் நடக்கிற அந்த கூட்டத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளணும்னு வாஞ்சியோடு ஜெபிக்க முடியும். அதே போல நடந்து கொண்டிருக்கிற தூத்துக்குடி, நாகர்கோயில், சேலம், கூடலூர் ஆகிய பகுதிகளிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த ஃபாலோ அப் கிளாஸுகளுக்கும் உங்களுடைய ஜபங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஈரோட்டில் ஒரு தொடர் வேடபாதம் ஆரம்பிக்கிறோம். அதாவது சரியா சாயங்காலம் 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 8 மணிக்கு முடிக்கிறதா சகோதரர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. சகோதரர் கோபிநாத் அவர்கள் அதை செய்யறாங்க. ஒரு 5 சகோதரர்கள் வர்றாங்க. அப்படி யாராவது நம்ம ஊர்ல ஈரோட்ல பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள், விருப்பம் உள்ள வாஞ்சி உள்ள சகோதரர்கள் அந்த வேத பாட வகுப்புகளில் கலந்து கொள்ளணும்னு ஆர்வமா இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சு அவங்களையும் வர சொல்லி அதில் கலந்து கொள்ள ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்காக உங்கள்கிட்ட கேட்டுக் கொள்கிறோம். அப்புறம் திருமண அறிவிப்பு. திண்டுக்கல்லை சேர்ந்த நம்முடைய அருமை சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும், அதே சபையை சேர்ந்த சகோதரி ரோனிக் மேரி என்கிற அந்த சகோதரிக்கும் தேவ கிருபையினால அவருடைய ஆசீர்வாதத்தினால திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 21/8/2009 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 8-9 மணிக்கு திண்டுக்கல் மெடோனோ மீட்டிங் ஹாலில் நடைபெற இருக்கிறதுனால சகோதரர்கள் சகோதரிகள் யாவரையும் வரும்படியாக திண்டுக்கல் சபையின் சார்பாகவும் சகோதர சகோதரிகள் சார்பாகவும் உங்களிடத்தில் அவங்க அன்பாக அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. எல்லா சகோதர சகோதரிகளையும் கலந்து கொள்ள சபையின் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். அப்புறம் இந்த வாரம் யாராவது நம்ம பிரேயரால வீட்டு சந்திப்பு வச்சுக்கிறதுக்கு வாஞ்சியா இருந்தீங்கன்னா அவங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் அது அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம். அப்புறம் சகோதர சகோதரிகளே, கடந்த வருடம் முழுவதும் தேவனுடைய கிருபையினால் நம்முடைய சபை அற்புதமாக வழிநடத்தப்பட்டு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருந்தது. அதை நம்முடைய சகோதரர் அவருடைய ஒரு வருட வரவு செலவு கணக்கை இப்போ நம்முடைய சபைக்கு சமர்ப்பித்ததற்கு பின்பாக நம்ம இந்த ஆராதனை முடிப்போம்.
கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வருடத்தினுடைய அந்த வரவு செலவு விவரங்கள் நாம் உங்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறோம். கடந்த வருடம் நாம் ஜூன் மாதத்தில் நாம் துவங்கும் போது இருந்த நிலைமை, ஸோ நம்ம இடத்துல கையிருப்பாக எந்த தொகையும் இல்லை. அதே சமயத்தில் குறைவாக தான் இருந்தது, மைனஸில் ஒரு 12,500 ரூபா இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே தெரியும். ஸோ அப்போ நான் இப்போ கடந்த வருஷம் முழுசும் நடந்த விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு முறை வாசித்து மாத்திரம் காண்பிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை சகோதரர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுப்பார், ஜஸ்ட் ஒரே ஒரு காப்பி. அப்போ சந்தா பாக்கியாக 12,200 ரூபா வரவு, நான் இப்போ வாசிக்கிறதெல்லாம் வரவு, சந்தா பாக்கி 12,200 ரூபா பெற்றுக்கொண்டோம் சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து. அநேகர் அது மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. ஸோ அது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஒரு வருஷம் முழுக்க சந்தாவாக 44,950 ரூபா. ஸோ இது ஒரு சந்தா வரவாக இவ்வளோ நம்ம வசூலிச்சிருக்கிறோம், 44,950 ரூபாய். அப்புறம் ஆகஸ்ட் 15 ஒரு கன்வென்ஷன் வச்சோம் இல்லைங்களா, ஒரு 1-day மீட்டிங், அதுக்கு ஒரு நன்கொடையாக ஒரு 100 ரூபா வந்தது. அப்புறம் ஜனவரி 14 ஒரு 1-day கன்வென்ஷன் நம்ம வைத்தோம். அந்த கன்வென்ஷனுக்கு கலெக்டான மணி, அந்த மணியில் செலவெல்லாம் போக எக்ஸ்ட்ராவாக நம்மக்கிட்ட ஒரு 626 ரூபா இருந்துச்சு. ஸோ அப்போது சந்தா பாக்கி, சந்தா ஆகஸ்ட் 15 நன்கொடை, ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கான நன்கொடை எல்லாம் சேர்த்துனா ஒரு வருஷம் முழுக்க நமக்கு வரவு மாத்திரம் 57,876 ரூபாய் 57,876 ரூபாய். சோ இது வரவு, ஒரு வருஷத்தினுடைய வரவு. இப்ப நாம் செலவு, என்ன செலவுகள், கொஞ்சம் செலவுகள் தான். முதல் செலவு செலுத்தப்பட்ட அந்த கடன் தொகை. சோ அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்த 12,500 ரூபாய் நாம் செலுத்தி முடித்தோம். அது முதல் செலவு 12,500. அடுத்து ஒரு வருஷம் முழுக்க நாம கொடுத்த வாடகை, அது எவ்வளவுனா மாதம் மாதம் 2,500 வீதம், 32,500 ரூபாய் ஒரு வருஷம் முழுக்க நாம கொடுத்தோம். மின்சார கட்டணம், எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து 2,034 ரூபாய். அப்புறம் உபசரிப்பு மற்றும் பயண செலவு, அப்படித்தான் ரிப்போர்ட்ல வரும், நீங்க புரிஞ்சுக்கணும். அது யாருக்கு உபசரிப்பு, யாருக்கு பயண செலவுனா, நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வெளியூர்லிருந்து வந்துட்டா சகோதரர்களை உபசரிக்கவும், அவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்ட பொழுது இந்த பயண செலவு பொறுப்பேற்பும் நாம் செய்துட்டா ஒரு செலவுகள். சோ அந்த உபசரிப்பு மற்றும் பயண செலவு வீதம் வந்து 1,132 ரூபாய் நாம் அங்க செலவு பண்ணியிருந்தோம். அப்புறம் ஜெராக்ஸ், ஜெராக்ஸ் தான் போட்டுடுப்போம். ஆனா அது என்ன ஜெராக்ஸ் அப்படின்னா, மாதம் மாதம் நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போது நம்ம செய்துட்டோம் இல்லைங்களா. சோ அப்போ அந்த ஜெராக்ஸ்க்கு செலவு 555 ரூபாய். அப்புறம் பொருட்கள் வாங்கியது, சின்ன சின்ன உபகார பொருட்கள், ஒருவேளை ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வாங்கணும், அந்த சார்ட் போர்டு வாங்கணும், அப்புறம் சண்டேஸ் கிளாஸ்க்கு குழந்தைகளுக்கான அந்த பாய் வாங்கணும். சோ இந்த மாதிரி சில அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கினது 255 ரூபாய் செலவு. அப்புறம் ஆகஸ்ட் 15 அந்த கன்வென்ஷனுக்கு முழுசும் 255 ரூபாய் செலவு. அப்புறம் பஸ்கா அனுசரிப்பு 531 ரூபாய் நாம் செலவு. அப்போ செலவு பார்க்கும் போது 49,762 ரூபாய். சோ அப்போ வரவு, அதுல செலவு போக நம்ம இடத்துல இப்போ ஒரு வருடத்தின் முடிவுல மீதமாக இருப்பது மைனஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 8,114 ரூபாய். மிகப்பெரிய கிருபை தேவன் நமக்கு நடத்தினார், பரவாயில்ல, மைனஸ்ல இருந்துட்டு தேவன் பிளஸ்ல அங்க கொண்டு. ஆனா இதுல பெரும் பங்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சபை நடத்துவதுல, சபையில நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பங்கு, எல்லா சகோதரர்களும் ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்து அவங்களுடைய கடமை தேவனுக்கு முன்பாக செய்ததினால் மாத்திரமே தேவன் நம்முடைய கிளிஷாவையும் வரக்கூடிய வருடங்கள்ல அவர் தொடர்ந்து நடத்துவார். எல்லாருடைய ஜெபங்களையும் நாம் அங்க வைக்கணும். சோ ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். சோ அது தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் சிந்தித்து செயல்படுறதுக்கு தேவன் தாமே நடத்துவாராங்க. சோ அப்போ இந்த வருடத்துல இந்த ஒரு பொறுப்பை சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் இனிமேல் செய்வார். அவர் என்னைக்கும் அந்த நாள் இருந்து, சோ இன்னைக்கு நாம் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, கடந்த வருடத்தின் காரியங்கள் எல்லாம் முடித்து நம்ம சகோதரர்கிட்ட அதைய ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அவர் கூட பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதுல எல்லா நுணுக்கமான விஷயங்களும் பக்கா ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு வேலை சந்தேகம் கேள்விகள் இருந்துச்சுன்னா சகோதரர்கிட்ட நீங்க சந்திச்சு நீங்க கேட்டுக்கலாம். எல்லா விவரங்களும் நம்ம அங்க வைத்திருக்கிறோம். ஆனா ஒரு ரிப்போர்ட் பேப்பர் மாத்திரம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை சகோதரர் உங்களுக்கு தருவார். தேவன் தாமே ஆசீர்வதித்து உள்ளாக.
நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பாட்டு புத்தகம் 34வது பாடம், திருக்கரத்தால் எம்மை தாங்கி தாங்கி என்னை, அந்த பாடலை பாடி சகோதரர் மோகன் பாபு அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த பாடத்தை
முடிக்கிறோம். கிருபையும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நாளாக தகப்பனே, அப்பா தமிழூராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியை வாசமாக இருக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறப்பா, அப்பா உங்களுக்கே சதாகாலம் ஸ்தோத்திரமும் வல்லமை மகிமையும் என்று உண்டாவதாக. அப்பா இதோ இந்த வேளையிலே நாங்கள் ஒன்றாக கூடி உங்கள் ஆராதனையை கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, அது மட்டுமின்றி அப்பா இதோ உங்கள் வேதத்தில் உள்ள சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா. அப்பா இது மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் சத்தியத்தின் பிரகாரமும் எங்களை வழிநடத்தி உங்கள் பரிசுத்தாவையும் எங்களுக்கு தந்து உங்கள் சித்தத்தின் பிரகாரம் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களையும் செய்ய நீங்களே கிருபா. இது மட்டுமின்றி இதோ சத்தியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இதோ அநேக இடங்களில் உங்கள் சத்தியங்களை சத்திய வேதபாடங்கள் போய்கொண்டிருக்கிறதப்பா, உங்கள் சத்தியத்தை அனைவரும் கேட்டு உங்கள் பரிசுத்த ஆவியின் ஆவியிலே நிரம்பி உங்கள் சத்தியத்துக்காக அனைவரும் நடக்க கிருபியளிக்க வேண்டுமாய். அவங்க இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ராஜரீகம் செய்திருக்கும் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனும் வல்லமையும் இந்த பர்வத்தின் நலத்தவப்பனை.